திருப்பி கொள்ளுங்கள் மத்தேயு 24வது அதிகாரம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24வது அதிகாரம். மூன்றாவது வசனத்தை வாசிப்போம். 24வது அதிகாரம் 3வது வசனம்.
பின்பு அவர் ஒலிவமலை மேல் உட்கார்ந்திருக்கையில் சீசர்கள் அவரிடத்தில் தனித்து வந்து, இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும், உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன, எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்றார்கள்.
அந்த நாட்களிலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் மத்தியிலே வாழ்ந்து வந்த சீசர்களுக்கு ஒரு கேள்வி இருந்தது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துடைய வருகை எப்பொழுது இருக்கும், அல்லாவிட்டால் எப்படி இருக்கும், இது எந்த நாளிலே வரும், எந்த நேரத்திலே வரும் என்பது அன்னைக்கு இருந்த சீஷர்களுக்கு இருந்த கேள்வி. இன்றைக்கும் எங்களுக்குள்ளேயும் அதே கேள்வி இருக்கிறது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எப்பொழுது வருவார், இயேசுவை நாம் எப்பொழுது காண்போம், கிறிஸ்தவ லோகம் அந்த சொல்லுகிற அந்த இயேசு எப்பொழுது வருவார் என்பது நாம் எல்லாருக்கும் இருக்கிற ஒரு கேள்வி இல்லையா. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த கேள்விக்கு அவர் ஒரு பதில் கொடுக்கிறார். என்ன தெரியுமா, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இப்பொழுது வருவார், இந்த நேரத்திலே வருவார், இல்லாமட்டால் எந்த நாளிலே வருவார் என்று சொல்லி உங்கள் ஒருவருக்கும் தெரியாது, அது தெரியவே தெரியாது என்று சொல்லி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஒரு பதிலை சொன்னார். அதை சொன்னதோடு மாத்திரமல்ல, அவர் சொன்னார், என்னுடைய வருகைக்கு ஆயத்தமாக சில காலகட்டங்களை நான் வைத்திருக்கிறேன், ஒரு சில காரியங்கள் இவைக்கு சாட்சி கொடுக்கும், ஒரு சில காலங்கள் என்னுடைய வருகைக்கு துணி கொடுக்கும் என்று சொல்லி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சீஷர்களுக்கு ஒரு பதிலை கொடுத்ததை நாம் அந்த வார்த்தையிலே பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்து எப்பொழுது வருவார் என்பதற்கு உலகத்திலே நடக்கிற காரியங்கள் தான் சாட்சி. இயேசு எப்பொழுது வருவார் என்பதற்கு எனக்கும் உனக்குள்ளேயும் நடக்கிற காரியங்கள் தான் சாட்சி, வேறு எதுவும் கிடையாது. வேதத்திலே இயேசு எப்பொழுது வருவார் என்பதற்கு வசனம் கிடையாது. இன்னைக்கு நான் பார்க்க போகிற வார்த்தைகள் கிட்டத்தட்ட 2000 வருஷத்துக்கு முன்பதாக எழுதப்பட்டவை. இன்றைக்கோ நேற்றோ முன்னாள் போன வருஷத்தில் ஒருவர் எழுதி வைக்கவில்லை, இது 2000 வருஷத்துக்கு முன்பதாக எழுதப்பட்ட வார்த்தைகள். ஆனால் அவை நிறைவேறுகிறது இந்த காலகட்டத்திலே. இந்த காலகட்டத்திலே அது நிறைவேறுகிற பொழுது என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து என்ன சொல்லுகிறார் தெரியுமா, அப்பொழுது இது எல்லாம் என்னுடைய வருகைக்கு ஒரு துணியாக இருக்கிறது. இவைகள் நடக்கிற பொழுது என்னுடைய வருகை வராது என்று சொல்லி ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். நாம யோசிக்க கூடாது, இந்த வார்த்தைகள் நிறைவேறின உடனே இயேசு வந்து விடுவார், இதெல்லாம் ஆரம்பம் என்று சொல்லி என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சில வார்த்தைகள் அங்கே சொல்லி இருக்கிறார் இல்லையா. இன்னைக்கு உலகத்தில் என்ன நடக்கிறது, இன்னைக்கு உலகத்தில் நடக்கிறவர்களை யார் கோட்டு பார்க்கிறார்கள், இன்னைக்கு உலகத்திலே நடக்கிற காரியங்களை கருத்தில் யார் கொள்ளுகிறார்கள், நாளைக்கு நம்முடைய வாழ்க்கை பிரச்சனையை கவனிப்பதிலையும், நாளைக்கு நம் குடும்ப பிரச்சனையை கவனிப்பதிலையும், நாளைக்கு என்ன நடக்கும் என்ற காரியத்திலையும் நாம் என்ன செய்கிறோம், எங்கள் வாழ்க்கையை கடத்தி விடுகிறோம் இல்லையா. ஆனால் உலகத்திலே நடக்கிற காரியங்கள் அது என்ன சொல்லுகிறது, இந்த பூமியினுடைய முடிவு என்ன, இந்த உலகத்தினுடைய முடிவு என்ன, வாழ்வினுடைய முடிவு என்ன, இதை குறித்து யோசிக்கிறதுக்கு யாருக்கும் நேரம் கிடைக்கிறது இல்ல பாருங்க, எவருக்கும் நேரம் கிடைக்கிறது இல்ல பாருங்க. கிட்டத்தட்ட எனக்கு தெரியாது, ஒரு ஒரு சில மாசங்களுக்கு முன்பதாக இங்க இருந்த பேப்பர்காரங்க ஒரு துண்டு ஒரு பேப்பர்ல ஒரு செய்தி வெளியிட்டிருக்காங்க. என்ன தெரியுமா, இந்த பூமிக்கு ஏறத்தாழ ஒரு 13 வருஷம் இருக்கிறதா. அவர்கள் வெளியிட்ட வெளியீடு என்னன்னு சொல்லி, இந்த பூமிக்கு 13 வருஷம் இருக்கிறது சொல்லி. ஏன் சொல்லி சொன்னா, இப்ப இருக்கிற கிளிமாவுடைய சூழ்நிலை எல்லாம் மாறுகிறது, அது இருக்க வேண்டிய விதத்தில் இல்லாமல் மாறி மாறி காரியங்களை செயல்படுத்துகிறது. இதுக்கு முற்பாது ஒரு பேப்பர்ல வருகிற பொழுது சூரியன் ஒரு காலகட்டத்துக்கு பிற்பாடு அது ஒளி கொடுக்காது என்று சொல்லி பேப்பர்ல நான் வாசித்தேன். ஒரு காலகட்டத்துக்கு பிற்பாடு சூரியன் ஒளி கொடுப்போடு ஒளி கொடுக்க மாட்டாது என்று சொல்லி அவர்கள் விஞ்ஞானுடைய கணக்கு போடுகிறார்கள். ஆச்சரியம் என்ன தெரியுமா, விஞ்ஞானி சொல்லுகிற எல்லா காரியத்தையும் கேட்டு ஏற்றுக்கொள்ளுகிறோம். ஆனா இப்படிப்பட்ட காரியங்களை ஏற்றுக்கொள்வதற்கு நமக்கு கொஞ்சம் கஷ்டம் இல்லையா? உலகம் முடிகிறது, சூரியன் ஒளி கொடுக்க மாட்டாது, இதுக்கெல்லாம் அட்டாட்சி எங்க இருக்கு தெரியுமா? பைபிள்ல இருக்குது. அதான் பார்க்க போறோம். இன்னைக்கு அவன் பேப்பர்ல கொடுக்கிற காரியம் எல்லாம் 2000 வருஷத்துக்கு முன்பதாக திருக்கப்பட்டிருக்கு. நாம யோசிக்க கூடாது. இன்னைக்கு தான், இன்னைக்கு உலகத்தில் இருக்கிறவர்களுக்கு தான் இது புது நியூஸ். வேதத்தை வாசிக்கிற நம்மளுக்கெல்லாம் இதெல்லாம் பழைய காரியம். 12 வருஷமோ 13 வருஷமோ இல்லாட்ட 50 வருஷம் கழிஞ்சாலும் பூமி அழிகிறது என்பது எங்களுக்கு தெரிந்த விஷயம். ஆனால் இப்பொழுது வெளியில இருக்கிறவனுக்கு தான் பிரச்சனை என்ன தெரியுமா? 13 வருஷத்திலே பூமி அழிந்து போய்விடுமா? ஏறக்குற ஒரு காலகட்டத்துக்கு பிற்பாடு சூரியன் ஒளி கொடுக்க மாட்டாதான், ஒளி கொடுக்க மாட்டாது என்று சொல்லி அவர்கள் தில்லுமுள்ளப்பட்டுக் கொண்டு இருக்கிறார்கள் இல்லையா? ஆனால் நமக்கு தெரியும், இந்த பூமியில இந்த பூமி ஒரு காலகட்டத்துக்கு அங்காத இயங்காது, இந்த சூரியன் ஒரு காலகட்டத்துக்கு அங்கால ஒளி கொடுக்காது என்பது நமக்கு தெரிந்த காரியம். இது 2000 வருஷத்துக்கு முன்பதாக கொடுக்கப்பட்ட தேவனுடைய செய்தியாக இருக்கிறது இல்லையா? ஆகையினாலே இந்த காலகட்டத்தை இந்த நாமில் இந்த காலத்தில் கொஞ்சம் கவனித்து, என் ஆண்டவருடைய இயேசு கிறிஸ்துவின் வருகையையும் கொஞ்சம் கவனித்து பார்த்து இந்த நாளில் நாம் கடந்து செல்லுகிறது நமக்கு நல்லது என்று சொல்லி நான் நம்புகிறேன். பிரச்சனை என்ன தெரியுமா? தேவனுடைய வருகை கிறிஸ்தவர்களுக்கும் முக்கியமானது, தேவனுடைய வருகை கிறிஸ்துவை நம்பாதவர்களுக்கும் முக்கியமானது. இருவருக்கும் அந்த நாளில் செயல்படுத்தப்படுகிற, இல்லாவிட்டால் எடுத்துக்கொள்ளப்படுகிற முடிவு அது மகா பெரிது. அந்த நாள் தான் இந்த உலகத்தில் எல்லாருக்கும் முடிவு கட்டுகிறது. எல்லா சமயமும் சொல்லுகிறது என்ன தெரியுமா? உலகத்துக்கு ஒரு முடிவு இருக்கிறது, அதை நம்புகிறார்கள். உலகத்திற்கு என்ன செய்கிறது? ஒரு முடிவு இருக்கிறது, அதை நம்புகிறார்கள். ஆனால் அது எப்பொழுது எந்த நேரத்தில் என்று சொல்லி அவர்களுக்கு தெரியாமல் இருக்கிறது. இன்னும் ஒரு சிலருக்கு என்ன தெரியுமா பிரச்சனை? பூமியினுடைய முடிவோடு எல்லாம் முடிந்தது. அவருடைய நம்பிக்கை எல்லாம் முடிந்தது, அங்காலும் எதுக்குமே கிடையாது, உப்பு இல்லா புளி இல்லா கதை இல்லையா? தொடக்கம் காரியங்கள் இருக்குன்னு சொல்லி சொன்னா அது ஒரு 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 கால நிலைக்கு அங்காலே ஒன்றும் இல்லைன்னு சொல்லி நம்ப முடியாது, அது ஏற்றுக்கொள்ள முடியாது. அப்படின்னு சொல்லிச்சுன்னா இந்த லைட் எப்படி வந்தேன்னு சொல்லி கேட்டா நான் சொல்றேன் இது வானத்திலிருந்து வந்து விழுந்தேன்னு சொல்லுவேன், நீங்க நம்புவீங்களா? அது நான் சொல்றேன் இந்த லைட் வந்து வானத்திலிருந்து டொக்கன் வந்து விழுந்ததுன்னு சொல்லி நீங்க நம்புவீங்களா? அது நீங்க சொல்லிங்க இல்லை இங்க இருந்து ஒருத்தன் உணர்ந்ததுல பூட்டி விட்டுருக்காங்க சொல்லி சொல்லுவீங்க. நான் சொல்றேன் இல்ல இது அங்கிருந்து வந்து விழுந்ததுன்னு சொல்லி சொல்லு, அப்படியான கதையா தான் இருக்கும் இது இல்லையா? ஆகவே பூமிக்கு ஒரு முடிவு இருக்கிறது, அது இந்த நாளில் சில காரியங்களை பார்த்து நாம் கடந்து செல்லுகிறது நாம் எல்லாருக்கும் நல்லதுன்னு சொல்லி நான் கருதி கொள்கிறேன் இல்லையா? 4வது வசனத்தை வாசிங்க.
ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். ஏனெனில் அநேகர் வந்து என் நாமத்தை தரித்துக் கொண்டு நானே சொல்லி அநேகரை வஞ்சிப்பார்கள்.
சோ முதல் பிரச்சனை என்ன தெரியுமா? கிறிஸ்து வருவதற்கு முதல் காரியம் என்ன தெரியுமா நடக்கும்? ஒருவர் ஒருவரை வஞ்சிக்காத படிக்கு பாதுகாத்துக் கொள்ளுங்க. இன்னும் ஒருவர் வந்து ஒருவரை வஞ்சித்துக் கொள்ளாத படிக்கு பாதுகாத்துக் கொள்ளுங்க. வஞ்சனை வஞ்சனை என்ன தெரியுமா? நம்ம காரியத்துக்கு அவண்டி ஒரு ஆளை பிடிச்சி வச்சு, இல்லாட்டா ஒருவர் வந்து சொல்லுவார் ஒரு செய்தி இதுதான் உண்மைன்னு சொல்லி நம்ம நன்மைக்கு அவண்டி ஒரு சிலர் ஒரு வழியில இருந்து இன்னும் ஒரு வழிக்கு தள்ளிக்கொள்றது. என்னுடைய காரியத்துக்கு அவண்டி ஒரு வழியை தள்ளிக்கொள்றது இல்லையா? இப்ப இயேசுக்கு ஆண்டவரா இயேசுக்கு நம்மங்கன்னு சொன்னா என்ன மட்டும் வந்து சொல்றான் இல்ல இப்படி இப்படி இருக்குன்னு சொல்லி வஞ்சித்துக் கொள்ளுகிறது. பிழையான செய்திகளின் நிமித்தம் என்ன செய்கிறது? ஒரு மனிதனை வஞ்சித்துக் கொள்ளுகிறது. அடுத்த வசனம் என்ன சொல்லுகிறது? அநேகர் வந்து என் நாமத்தை தரித்துக் கொண்டு நானே கிறிஸ்து. அநேகர் வந்து என்ன சொல்லுவாங்க தெரியுமா? நான் தான் இயேசு. உங்களுக்கு தெரியுமா அநேகர் இயேசு சொல்லி எழும்பி இருக்காங்க? அமெரிக்கா தேசத்துல அநேகர் இயேசு நான் தான் சொல்லி எழும்பி இருக்காங்க தெரியுமா? அநேகர் இயேசு நான் தான் சொல்லி சொல்லுவாங்க வந்து நான் தான் இயேசு. நாளைக்கு வெளியில போனீங்க 6வது வந்து நான் தான் இயேசு. இன்றைக்கு ஒவ்வொரு நாளும் இல்லாவிட்டா ஒவ்வொரு காலகட்டத்துக்கு முன்னாடி நடக்கிற காரியம் என்ன தெரியுமா? சமயங்கள் உருவாகி கொண்டிருக்கு. அவன் தான் கண்டதுக்கெல்லாம் ஏதோ செய்து இது தெய்வம் என்று சொல்றான். அதுக்கு பின்னால் ஒரு ஜனக்கூட்டம் அலைஞ்சு கொண்டே இருக்குது. இன்றைக்கும் சமயங்கள் உருவாக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. பரதாபத்துக்குரிய காரியம் இல்லையா? இன்றைக்கும் சமயங்கள் உருவாக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது இல்லையா? ஒரு சிலருக்கு சில சமயங்கள் இருக்கிறதே தெரியாது, இப்படியும் சமயங்கள் இருக்கான்னு சொல்லி தெரியாது. ஆகவே ஆண்டவரா இயேசு கிறிஸ்து நான் தான் இல்லாவிட்டா அங்கே இருக்கிறார் இங்கே இருக்கிறான்னு சொல்லி சொன்னா நீங்க நம்பாதீங்க. ஏன் தெரியுமா? ஆண்டவரா இயேசு கிறிஸ்து வருகிற பொழுது அது வானம் பிரிந்து எண்ணிக்கிடங்காத தூதர்களோடு தேவ மகிமையோடு ராஜாதி ராஜாவாக அநேக பரிசுத்தவான்களோடு எல்லாருடைய கண்களும் காணத்தக்கிடுவாய் ஆண்டவரா இயேசு கிறிஸ்து வருவார் என்று சொல்லி வேதம் நமக்கு சொல்லுகிறது. இங்க இருந்து சொல்லி ரோட்ல நின்று கொண்டு நான் தான் இயேசுன்னு சொன்னாங்கன்னா அவங்களை நம்பாதீங்க. நம்பினீங்கன்னு சொல்லிச்சுன்னா நீங்க வஞ்சிக்கப்பட்டு போய் விடுவீர்கள், நீங்கள் பலியாகி விடுவீர்கள் என்று சொல்லி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவருடைய வருகைக்கு அட்டாட்சியாக ஒரு சில காரியங்களை சொல்லுகிறார் இல்லையா? அடுத்த வசனம் வாசிங்க.
யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள், கலங்காதபடி எச்சரிக்கையா இருங்கள், இவைகள் எல்லாம் சம்பவிக்க வேண்டியதே, ஆனாலும் முடிவு உடனே வராது.
ஆனாலும் பிரச்சனை சொல்லா முடிவு வராது உடனே. ஆண்டவரா இயேசு கிறிஸ்து வருகை உடனடியாக இருக்காது. இதெல்லாம் ஆரம்பமானவைகள், இதையெல்லாம் தொடங்குகிறவைகள். எங்க யுத்தங்கள்? இன்றைக்கு யுத்தத்தை குறித்து நாம சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. முளத்துக்கு முளம் யுத்தங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது. எங்க தேசத்தில் இருந்து ஆப்பிரிக்கா கண்டை மறிக்கும் பாட்டா யுத்தமோ யுத்தம், ஏராளமான யுத்தம் இல்லையா? ஆனா இந்த காரியங்கள் நடக்கும் என்று சொல்லி 2000 வருஷத்துக்கு முன்பதாக வேதத்தில் எழுதப்பட்டாயிற்று. இது நமக்கு ஆச்சரியமானவைகள் அல்ல. இன்றைக்கு நாம் இருந்து கொண்டு அங்கே யுத்தமோ என்று சொல்லி தலையில கையை வைத்துக் கொண்டு இருப்பதற்கு இது ஆச்சரியமானவைகள் அல்ல. இவைகள் நடக்க வேண்டியவைகள் நடக்கிற இது நடந்ததின் பின்பாடுதான் ஆண்டவரா இயேசு கிறிஸ்துவின் வருகை இருக்கிறது இல்லையா? ஆனா இப்படி நடக்கிற பொழுது நாம் சொல்லக்கூடாது இயேசுடைய வருகை வந்து விட்டது, இயேசு வந்து விட்டார். இன்னைக்கு ஒரு சிலர் சொல்லுகிறார்கள் இயேசு வந்துட்டு போயிட்டாருன்னு சொல்லி. நல்லது என்ன? ஒரு சிலர் சொல்லுகிறாங்க இயேசு வந்துட்டு போயிட்டா நான் காணவே இல்லை வந்தவர், அவர் வந்துட்டு போயிட்டான்னு சொல்லி ஒரு சிலர் சொல்லிக் கொண்டிருக்காங்க. யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் நாம என்ன செய்வோமா? கேள்விப்படுவோம், கேள்விப்படுவோம். பலஸ்தீன இஸ்ரவேலை பார்த்து அங்கே தீர்க்க முடியாத ஒரு பிரச்சனை நடந்து கொண்டே இருக்கிறது, அது ஒரு நாள் தீர்க்கப்படும். அங்கால பாத்தீங்கன்னா ஈரான் ஈராக்குள்ள பாத்தீங்கன்னா அங்கே யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது. இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் பார்த்தா அது அடிக்கடி 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 ஏதாவது ஒரு விதத்தில் பிரச்சனை வந்துட்டு இருக்கு. இலங்கையை பாத்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா அடிக்கடி யுத்தத்திலே நடந்து கொண்டு இருக்கிறது. ஆப்பிரிக்கா தேசத்தை எடுத்து பாத்தீங்கன்னா, கண்ணத்தை எடுத்து பாத்தீங்கன்னு அங்கே இருக்கிறவர்களுக்கே ஜனத்துக்கு விரோதமா ஜனங்கள் எழும்பார்கள் சொல்லியிருக்கு. ஒரே ஜனம் ஒன்முறை ஜனத்துக்கு விரோதமா எழும்பி ஜனங்களை அழித்து விடுது. இவையெல்லாம் எண்ணத்தை குறிக்கிறது, இயேசுடைய வருகையை நமக்கு குறித்து காட்டுகிறது, ஆண்டவர் வரப்போறதை நமக்கு வெளிப்படுத்தி காட்டுகிறது. இது நான் சொல்வதற்கு காரியம் என்ன தெரியுமா? பின்னுக்கு நான் 3 விதமான காரியங்களை கவனிப்பதற்கு விரும்புகிறேன். இதுக்கு முன்னுக்கு நான் சில வார்த்தைகளை சொன்னா அது விளங்கிக் கொள்றதுக்கு இலகுவாக இருக்கும் என்பதற்காக வேண்டி நான் அவைகளை பார்க்கிறேன். அடுத்த வசனத்தை வாசிங்க.
ராஜ்யம் முழுவதும் பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் பூமி அதிர்ச்சிகளும் பல இடங்களில் உண்டாகும்.
ஜனத்துக்கு விரோதமாய் ஜனங்கள் எழும்பி, தெரியுமா, ஒரே தேசத்துல வாழ்ந்து ஜனம் ஒரு ஜனத்தை கொண்டு குவித்து விடுவார்கள். இதெல்லாம் நடக்கிற காரியங்கள், நடந்து கொண்டு இருக்கிற காரியங்கள். திடீரென்று தேசம் அமைதியாயிருக்கும், திடீரென்று பார்த்தா ஒரு கூட்டம் ஜனம் எழும்பி இன்னும் ஒரு கூட்டத்தை அடித்து வெட்டி நொறுக்கி விட்டு விடுவார்கள், ஜனங்கள் அழிந்து விடுவார்கள். இவைகள் எல்லாம் நடக்க வேண்டியவைகள். இப்படி நடக்கிற பொழுது நடந்ததின் பிற்பாடு ஆண்டவரா இயேசு கிறிஸ்து வருகை இருக்கும் என்று சொல்லி ஆண்டவரா இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். ராஜ்யம் ஒரு ராஜ்யத்துக்கு விரோதமாய், இன்னைக்கு நான் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது, எல்லாருக்கும் தெரியுங்களா? பேப்பரை எடுத்து பாத்தீங்கன்னு, நியூஸ் திறந்து பாத்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா, ரேடியோவை திறந்து பாத்தீங்கன்னு சொன்னா, யுத்தமோ யுத்தம், ராஜ்யங்கள் ஒரு ராஜ்யத்தை கவிழ்த்து போடுகிறது. அமெரிக்காவிலே எலெக்ஷன் முடிந்த உடனே ரஷ்யா பிரதமர் வந்து சொன்னார், அமெரிக்கா எந்த காரியத்திலையும் எங்கட விஷயத்துல தலையிட கூடாதுன்னு சொல்லி ஒரு ஏவுகணையை தூக்கி போலந்து பக்கமா திருப்பி வச்சிருக்க. எலெக்ஷனே தீர இல்ல, அதுக்கிடையில யுத்தத்துக்கு ஆயத்தப்படுத்தி தருவார். ராஜ்யத்துக்கு விரோதமாக ராஜ்யங்கள் மோதி அடிக்கிறது. ஒரு ராஜ்யம் ஒரு ராஜ்யத்தை எப்படியாவது உடைச்சு தள்ளுறதுன்னு சொல்லி யுத்தத்தை ஆரம்பித்து ஜனங்களை அழித்து போடுவதற்கு சொல்லி ஆயத்தமாக இருக்கிறது. இது எல்லாம் 2000 வருஷத்துக்கு முன்பதாக நமக்கு சொல்லப்பட்டிருக்கிற காரியங்கள். பஞ்சங்கள் உருவாகிறது தெரியுமா? பஞ்சத்தை குறித்து நாம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. எங்க தேசத்திலே பஞ்சத்திலே ஜனங்கள் அழிந்து கொண்டிருக்கிறார். சாப்பிடறதுக்கு சாப்பாடு இல்லாமல் ஜனங்கள் மாண்டு கொண்டு இருக்கிறார். உலக ரீதியாக பசியினாலே மறித்துக் கொண்டிருக்கிற பிள்ளை 3 நிமிஷத்துக்கு 1 சொல்லி நான் நம்புறேன். எனக்கு நிமிஷ கணக்கு நான் வடியா கவனிக்கல. 3 நிமிஷத்துக்கு ஒரு பிள்ளை சாப்பாடு இல்லாததுனாலே அழிந்து கொண்டு இருக்கிறதா? ஒன்று, இன்றைக்கு இந்தியாவை இலங்கை எடுத்து பார்த்தோம் சொல்லி சொன்னா பசியினாலே ஜனங்கள் அழிந்து கொண்டு இருக்கிறார்கள் இல்லையாவோமா? ஒரு கூட்ட ஜனம் பாலை தூக்கி ஊத்திக் கொண்டு இருக்கிறது, இன்னும் ஒரு கூட்டம் ஒரு நேரம் சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் அழிந்து கொண்டு இருக்கிறது. இது என்னத்தை வெளிப்படுத்துகிறது? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் வருகை. ஜெர்மன் தேசத்திலே இன்றைக்கு பஞ்சம் பெருகிக் கொண்டிருக்கிறது தெரியுமா? ஜெர்மன் தேசத்திலே நம்பவே நம்ப முடியாது. நாங்க வந்த காரியத்தில் ஒரு பிச்சைக்காரன் நான் கண்டது கிடையாது. இன்றைக்கு பிச்சைக்காரங்க எவ்வளவு பேர் இருக்காங்க தெரியுமா? ரோட்டு ரோட்டை அதை விட நியூஸ்ல நீங்க எடுத்து பாத்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா ஒரு நாளைக்கு சூடான சாப்பாடு இல்லாமல் குடும்பங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஜெர்மன் குடும்பத்தில் கூட ஒரு நாளைக்கு சூடான சாப்பாடு சாப்பிடறதுக்கு அவரால் முடியல. அவர்களுக்கு இருக்கிற வசதி இல்லாம இருக்கிறது என்று சொல்லி அது கிண்டர் கார்டன் வரைக்கும் போய் ஸ்கூல் வரைக்கும் போய் போற அவங்க, அதனால அந்த கரிடாஸ் அந்த ஆர்கனைசேஷனுக்குள்ளே போய் போற அந்த பிள்ளைகளை எல்லாம் வீட்டில இருந்து வெளியே கொண்டு வந்து அவங்க கொண்டு போய் ஒவ்வொரு நாளும் அந்த குடும்பத்தினர் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா அந்த கரிடாஸ் இடத்துக்கு போய் சாப்பாடுகள் வேண்டிக் கொண்டு வீட்டை போகிறாங்க. என்னன்னு சொல்லிச்சுன்னா அவரிடத்திலே ஆகாரம் இல்லை, அவரிடத்திலே பணம் இல்லை, பஞ்சம் இன்னைக்கு ஜெர்மன் நாட்டையும் பிடித்துக் கொண்டு இருக்கிறது. அநேகருக்கு தெரியறதில்ல. நாம நினைக்கிறோம் நம்ம தேசத்துல மாத்திரம்தான் எப்படி என்று சொல்லி. காலங்கள் கழிய 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 கிறிஸ்துவின் வருகை நெருங்க 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 அநேக காரியத்தை நாங்கள் கண்கள் மூடாக நாங்கள் கண்டு கழிக்க வேண்டிய காலத்திலே கடந்து கொண்டு இருக்கிறோம் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. பஞ்சத்தினாலே பிள்ளைகள் அழிகிறார்கள். ஆப்பிரிக்கா தேசத்தை குறித்து நாம் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. அது பஞ்சத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு நாடு. இன்றைக்கு உலகம் முழுத்திலும் அந்த தேசத்துக்கு எவ்வளவு உதவியை திரட்டினாலும் அந்த தேசத்தை சரியான விதத்திலே நடத்த முடியாத ஒரு வண்ணத்திலே அவர்கள் இருக்கிறார். இது என்னத்தை காண்பிக்கிறது? இது என்னத்தை தெரிவிக்கிறது? என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் வருகையை தெரிவிக்கிறது. கொள்ளை நோய்கள், கொள்ளை நோய்களுக்கு பேரே கிடையாது. கொள்ளை நோய்களுக்கு என்ன இல்லை, பேர் கிடையாது. டாக்டர்ஸ் இன்னைக்கு அநேகர் போறாங்க, செக் பண்றாங்க, ஏலாம இருக்குது, ஆனா என்ன வருத்தம்னு சொல்லி கண்டுபிடிக்கல. அது குறிப்பிட்ட காலத்துக்கு முன்பதாக இந்த சீனாவில வந்த ஒரு வியாதி இருக்கு இல்லையா, அது உலகத்தையே அசைச்சு போட்டுச்சு தெரியுமா? உலகம் முழுத்திலும் அசைச்சு போட்டது பாருங்க. ஒரு சில குறிப்பிட்ட காலத்திற்கு அந்த நோ அந்த அந்த வியாதி தொட்டு வியாதி கொள்ளை நோய் யுத்தத்தில் இருக்கிறபடியினால கிறிஸ்துவனுடைய வருகை ஆயத்தமாக இருக்கிறது. இயேசு வரப்போகிறார், ஆண்டவர் வரப்போகிறார் என்று சொல்லி இந்த காரியத்தை குறித்து நாம் யோசிக்கிறது கிடையாது. எட்டாவது வசனத்தை வாசிங்க, அது முக்கியமாயிருக்கு.
ஆரம்பம்,
இவைகள் எல்லாம் வேதனைக்கு ஆரம்பம். ஐயா, இதே தாங்க முடியாம இருக்குது, இதையே ஏற்றுக்கொள்ள முடியாம இருக்குது. இவைகள் எல்லாம் என்னவா? வேதனைக்கு ஆரம்பமா? இது ஆரம்பம் சொல்லிட்டு வேதனுடைய முடிவு எப்படி இருக்கு தெரியுமா? இது ஆரம்பம் சொல்லிச்சுன்னா ஐயா கொள்ளை நோய் வருது, யுத்தங்களோ யுத்தங்கள், இதெல்லாம் ஆரம்பம் சொல்லிச்சுன்னா வேதனுடைய முடிவு எப்படி இருக்கு தெரியுமா? எப்படி இருக்கு தெரியுமா? ஐயோ, அந்த வேதனுடைய உச்சக்கட்டம் எங்க தெரியுமா முடியும்? அது நரகத்தில் தான் முடியும். வேதனுடைய உச்சக்கட்டம் நரகத்தில் தான் பார்க்க முடியும். இங்க நடக்கிற வேதனைகள் அந்த நரகத்தில் இருக்கிற அந்த வேதனைக்கு ஒப்பாக்க முடியாது, அதோடு சேர்க்க முடியாது. நரகத்தில் இருக்கிற வேதனை இங்க நடக்கிற வேதனைக்கு ஒப்பாக்க முடியவே முடியாது. நாம என்ன செய்கிறோம்? கிறிஸ்தவர்களாகி நமக்கு கொஞ்சம் நோன்னு சொல்லிச்சுனா எல்லாம் சரியில்லையா? எல்லாம் தலகில நாம நிப்போம் இல்லையா? ஆனா நரகத்தில் இருக்கிற வேதனைக்கும் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற வேதனைக்கும் சரியான தூரம், சரியான தூரம் இல்லையா? அப்படி ஒன்பதாம் வசனத்திலிருந்து வாசிங்க.
அப்பொழுது உங்களை உபத்திரங்களுக்கு ஒப்புக் கொடுத்து உங்களை கொலை செய்வார்கள், என் நாமத்தின் நிமித்தம் நீங்கள் சகல ஜனங்களாலும் பாய்க்கப்படுவீர்கள். அப்பொழுது அநேகர் இடர் அடைந்து ஒருவரை ஒருவர் காட்டிக் கொடுத்து ஒருவரை ஒருவர் பகைப்பார்கள், அநேக கள்ளத்திற்கரசிகளும் எழும்பி அநேகரை வஞ்சிப்பார்கள்.
அநேக கள்ளத்திற்கு திருத்திகள் எழும்புவார்கள் என்று சொல்லி வேதத்தில் இருக்குது. என்ன தெரியுமா? அநேகர் எழும்பி சொல்லுவாங்க, என்ன தெரியுமா? இங்க எப்படி நடக்கும், இங்க எப்படி நடக்கும், இந்த தேசத்தில் எப்படி நடக்கும். அவங்களை நம்பாதீங்க. அவங்களை நம்புறதுனால நீங்க உங்களுடைய வாழ்க்கையை ஏமாத்திக் கொள்வீங்க. தீர்க்கதரிசிகள் இருக்கிறாங்க, அவங்களை நம்புங்க. கள்ளத்தீர்க்க தரிசிகளை நம்பாதிருங்கள். இப்படி இந்த காலகட்டங்களிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையை துணிக்கிற இந்த உபத்திரவங்கள் இருக்கு பாருங்க. இந்த நோய், இந்த அக்கிரமங்கள் நிமித்தம் அநேகருடைய அன்பு தணிந்து போகும் என்று சொல்லி அடுத்த வசனத்தில் இருக்கு பாருங்க. அநேகருடைய அன்பு என்ன செய்யுமா? தணிந்து போகும். ஏன் அன்பு தணிந்து போகுது? இந்த அக்கிரமங்கள் இந்த பூமியிலே உலகத்திலே நடக்கிற காரியங்களை பார்த்து இவைகளை சகிக்க முடியாமல், இவர்களை ஏற்றுக்கொள்ள முடியாமல் அநேகருடைய அன்பு என்ன செய்கிறது? தணிந்து போகிறது. அநேகர் சொல்லுவார்கள் இல்லையா, இவங்கெல்லாம் முந்து நல்ல அன்பா இருந்தாங்க, இப்ப அன்பா இருக்கிறது இல்லை. எங்கே அன்பு? உபத்திரவ நிமித்தம் தணிஞ்சு போயிட்டு அன்பு. எவ்வளவு பிரச்சனை, எவ்வளவு உத்திரவங்கள் இந்த உலகத்தில் இருந்தாலும் உங்கள் அன்பை தணிந்து போகாதபடிக்கு கட்டி எழுப்புங்க. உங்கள் அன்பு தணிந்து போகாதபடிக்கு கட்டி எழுப்புங்கள். நடக்கிற காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையை அது சோர பண்ணுகிறவைகள் தான். உலகத்தில் நடக்கிற காரியங்களும் சம்பவங்களும் நம்முடைய வாழ்க்கையை சோர பண்றவைகள். ஆனாலும் நம்முடைய அன்பு தணிந்து போகாத படிக்கு உங்களை பாதுகாத்துக் கொள்ளுகிறது நமக்கு நல்லது. 23வது வசனத்திலிருந்து வாசிங்க.
அப்பொழுது இதோ கிறிஸ்து இங்கே இருக்கிறார், அதோ அங்கே இருக்கிறார் என்று எவனாயினும் சொன்னால் நம்பாதீங்கள். ஏனெனில் கள்ள கிறிஸ்துகளும் கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பி கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை வஞ்சிக்கத்தக்கதாக பெரிய அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்வார்கள்.
தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும், யார தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், அழைக்கப்பட்டவர்கள், தேவனுடைய சபையில இருக்கிறவர்கள், ஊழியம் செய்கிறவர்களையும் வஞ்சிக்கத்தக்கனவையாக அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்வார்கள். அற்புத அடையாளங்கள் செய்தால் அது கிறிஸ்துவனிடத்திலிருந்து தான் வருகிறது என்பது நூறு விதமான அர்த்தம் அல்ல. இன்னைக்கு அநேகர் அநேக விதத்திலே அற்புதங்கள் செய்கிறார்கள், ஆனால் பல காலகட்டங்களுக்கு நின்று பிடிக்க மாட்டார்கள். இன்னைக்கு மனிதர்கள் அற்புதம் செய்கிறார்கள், இல்லாவிட்டால் மனிதர்கள் தெய்வங்கள் என்கிறார்கள். இன்னைக்கு ஒரு ஒரு தேசத்தில் பாட்டு முடிச்சுட்டுன்னா அந்த தேசத்தில் ஒவ்வொருத்தர் எப்படியாவது இருப்பாங்க, நான் தெய்வம் என்று சொல்லிக்கொண்டு இருப்பார்கள். மனிதன் தெய்வமானால் இந்த பூமி அழிந்ததுக்கு பிற்பாடு ஒன்றும் இல்லை என்பதையும் நான் நம்புறேன். மனிதன் தெய்வமானால் இன்றைக்கு ஏராளமான மனிதர்கள் நான் தான் தெய்வம் என்று தெரிகிறார்கள். அவர்களுக்கு பின்னால் ஒரு கூட்டம் நீங்க வாழ்க என்று தெரியுது. அற்புதங்கள் அடையாளங்கள் கிறிஸ்துவனுடைய வருகைக்கு முன்பதாக அங்கங்கே அமர்க்கலமாக நடக்கும். ஆனால் அது தேவனிடத்திலிருந்து வருகிறதா அல்லாவிட்டால் தேவன் செய்கிறாரா என்பதை நம்முடைய மூளையிலே நம்முடைய ஆவிக்குரிய அறிவிலே அறிந்து கொள்ள வேண்டியது உனக்கும் எனக்கும் உரிய ஒரு கடமை. ஏன் தெரியுமா? தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், அழைக்கப்பட்டவர்கள் இல்லையா? இன்றைக்கு அழைக்கப்பட்ட அநேகர் அவங்க அழைப்புலேயே கிடையாது. அநேகர் அழைக்கப்பட்டார்கள், அநேகர் தெரிந்து கொள்ளப்பட்டார்கள், ஆனா கிறிஸ்து வரும் பொழுது கொஞ்ச பேர் தான் நின்றாங்க இல்லையா? அழைக்கப்பட்டவர்களும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் வஞ்சிக்கக்கூடிய அளவுக்கு உன்னுடைய எதிர்காலம் வரப்போகிற நாட்கள் இருக்கும் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. பாசிங்க,
இது முன்னதாக உங்களுக்கு அறிவித்திருக்கிறேன். ஆகையால் அதோ வனாந்திரத்தில் இருக்கிறார் என்று சொல்வாரானால் புறப்படாதிருங்கள். இதோ அறை வீட்டுக்குள் இருக்கிறார் என்று சொல்வாரானால் நம்பாதிருங்கள். மின்னல் கிழக்கிலிருந்து தோன்றி மேற்கு வரைக்கும் பிரகாசிக்கிறது போல மனுஷகுமாரனுடைய வருகையும் இருக்கும். பிணம் எங்கேயோ அங்கே கழுகுகள் வந்து கூடும். அந்நாட்களின் உபத்திரவம் முடிந்தவுடனே சூரியன் அந்தகாரப்படும்.
பாருங்க, சூரியன் எப்பொழுது சூரியன் அந்தகாரப்படும் வாசிங்க.
சந்திரன் ஒளியை கொடாதிருக்கும்,
சந்திரன் ஒளியை கொடாதிருக்கும் வாசிங்க.
நட்சத்திரங்கள் வானத்திலிருந்து விழும், வானத்தின் சத்துவங்கள் அசைக்கப்படும். அப்பொழுது மனுஷகுமாரனுடைய அடையாளம் வானத்தில் காணப்படும். அப்பொழுது மனுஷகுமாரன் வல்லமையோடும் மிகுந்த மகிமையோடும் வானத்தின் மேகங்கள் வருகிறதை பூமியுள்ள சகல கோத்திரத்தாரும் கண்டு புலம்புவார்கள்.
பூமியுள்ள சகல கோத்திரத்தாரும் என்ன செய்வாங்க? கண்டு குளறுவாங்க. எப்பொழுது தெரியுமா? சூரியன் அங்கிருந்து அசைக்கப்படுகிற பொழுதும், சந்திரன் அங்கிருந்து அசைக்கப்படுகிற பொழுதும், நட்சத்திரங்கள் அங்கிருந்து அசைக்கப்படுகிற பொழுதும், என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எண்ணிக்கடுங்காத தூதர்களோடும் மகா பரிசுத்தவான்களோடும் வானத்தில் இருந்து புறப்பட்டு வருகிறதை பூமியிலே இருக்கிற அவ்வளவு கோத்திரத்தாரும் காண்பார்கள். இதுதான் உண்மையா? பேப்பர் நமக்கு இன்றைக்கு வெளிப்படுத்த வேண்டிய அவசியம் கிடையாது. இன்றைக்கு பேப்பரை வாசிக்கிறவர்களுக்கு ஷாக் இல்லையா? ஏய்யா, பூமி அழிய போகுதா? 13 வருஷத்துல அழிஞ்சாலும் சரி அழியாட்டிலும் சரி நமக்கு தெரியும் அழியிறது அழியிறது தான் இல்லையா? எண்பது வருஷம் வாழப்போகிற மனுஷன் ஆயத்தப்படுகிற ஆயத்தங்கள் எத்தனை? 13 வருஷத்துல பூமி அழிய போது என்ன பண்ண போறாங்களோ எனக்கு தெரியாது. நான் ஷுவர் பண்ணல, உங்களுக்கு அழியும் சொல்லி நான் சொல்லல. இது அவங்களுடைய குத்தி மதிப்பு. விஞ்ஞானம் தாயா இதையும் சொல்லுது. விஞ்ஞானி கண்டுபிடிக்கிற பிளைட்ல ஓடுறோம், பறக்கிறோம், அவன் கார்ல ஓடுறோம், அவன் மெடிசின் எடுத்து சாப்பிடுறோம். ஏன் இது மாத்திரம் நம்ம உங்களுக்கு கஷ்டம்? எண்ணிக்கிடுங்காத தூதர்களோடு வருகிறதை ஐயா அங்க இருந்து இயேசு அங்கன்றதை நம்பாத, இங்க இருந்து இயேசு இங்கன்றதை நம்பாத, அங்கவா அற்புதம் நடக்குதுன்னு நம்பாத, இங்க போ அற்புதம் நடக்குதுன்றதை நம்பாத. இயேசு வருகிற வழி எங்க தெரியுமா? அங்க இருக்குது. அங்கே பா, அவர் வருகிறதை உன்னுடைய கண் காணும் ஐயா. இதுதான் சத்தியம். இது நாம் பேசுகிற கருப்பொருள் எங்க இருக்கு தெரியுமா? இது 2000 வருஷத்துக்கு முன்பதாக எழுதப்பட்ட வார்த்தைகளை நான் பேசுறேன். இந்த மாசமோ போன மாசமோ எழுதப்பட்ட பேப்பர் குறித்து நான் பேசல. இதை விட அங்க வாசிக்கிறப்ப அந்த வசந்த வாசிங்க, தொடர்ந்து வாசிங்க. 30வது வசனத்தை தொடர்ந்து வாசிங்க.
அப்பொழுது மனுஷகுமாரனுடைய அடையாளம் வானத்தில் காணப்படும். அப்பொழுது மனுஷகுமாரன் வல்லமையோரும் நீண்ட மகமையோரும் வானத்தின் மேகங்கள் மேல் வருகிறதை பூமி உள்ள சகல கோத்திரத்தாரும் கண்டு புலம்புவார்கள்.
சகல கோத்திரத்தாரும் தனிய கிறிஸ்தவர்கள் தான் காண்பார்கள் என்றதுக்கு மறந்துருங்க. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வருகிறதை, இயேசு கிறிஸ்துக்கு அந்த நாள்ல அடிச்சு சிறுவேலே அரைஞ்சு அவங்கட கண்கின்னெல்லாம் காணும்னு சொல்லி இருக்குதுங்க. அந்த நாள்ல இருந்து எவன் எல்லாம் செத்தானோ அவன் எல்லாம் எழும்புவான், எவன் எல்லாம் போனானோ அங்க இருந்து வருவாங்க. எல்லாம் நடக்கும். ஒன்றுக்கு பின்னாலே ஒன்று, ஒன்றுக்கு பின்னாலே ஒன்று நடக்கும் இல்லையா? அவருடைய வருகைக்கு முன்பா 37வது வாசிங்க, அதிலிருந்து வாசிங்க.
நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரன் காலத்தில் நடக்கும். எப்படி என ஜலப்பிரளயத்துக்கு முன்னால் காலத்தை நோவா புயலைக்கள் பிரவேசிக்கும் நாள் வரைக்கும் ஜனங்கள் புசித்தும் குடித்தும் பெண் கண்டும் பெண் கெடுத்தும் ஜலப்பிரளயம் வந்து அனைவரையும் வாரிக்கொண்டு போகும் மட்டும் உணராதிருந்தார்கள், அப்படியே மனுஷகுமாரன் வருங்காலத்திலும் நடக்கும்.
அப்படியே மனுஷகுமாரன் வருநாளையும் நடக்கும். நோவாள காலத்தில் இதே மாதிரி தான் நடக்கிற அநியாயங்கள் அக்கிரமங்கள் உலகம் எல்லாம் தாறும் மாறா திரிகிற பொழுது அங்கேயும் ஒரு மனுஷன் எழும்பிருந்து சொன்னா, ஐயா வாங்க ஐயா விட்டுருங்க, மனம் திரும்புங்க, பாவத்துல வாழாதீங்க, உங்களோட வாழ்க்கை அழியாதீங்க, இதோ வாயான்னு சொன்ன உடனே எல்லாம் இன்னைக்கு இருந்த மாதிரி தான் இல்லையா? ஒருத்தர் சீக்கிரட்ட கையில வச்சுக்கொண்டு, ஒருத்தர் போத்துல கையில வச்சுக்கொண்டு, யோ போய் அவன் வேலையை பார்த்துட்டுன்னு சொல்லி பல காரியங்களை அவனுக்கு சொன்ன அந்த மனுஷனும், அந்த மனுஷனுக்கு தான் அந்த பாரம் தெரிஞ்சது. பாருங்க நடக்க போகிற விஷயம், அதாவது ஒரு சிவருக்கு நடுவில் நிக்கிற ஒரு மனுஷன் அங்கால என்ன இருக்கிறது நீ கண்டுகொள்றா, இங்கால என்ன இருக்கிறது நீ கண்டுகொள்றா, அங்கால இருக்கிறவனுக்கு இங்கால இருக்கிறது என்னன்னு புரியாத படியினால கத்ரா அவங்களும் சொல்றான், எங்க மழை வரப்போகுது, எங்க என்ன வரப்போகுதுன்னு சொல்லி. அந்த நாட்கள் பாவம், ஜனமெல்லாம் பாவத்தை கண்ட மாதிரி செய்தார்கள், கண்ட மாதிரி செய்தார்கள். அந்த நாள் இந்த நாள்லையும் நடக்கும். பாவங்கள் பெருகி போய் இருக்கிற இந்த நாள்லே அழிவு உருவாகும் ஐயா, அழிவு உருவாகும். பாவத்தை எவரும் விரும்புகிறது அல்ல. யாராவது ஒருத்தன் போய் சொன்னா நீங்க விரும்புவீங்களா? நீங்களே விரும்புவீங்களா? நீங்க செய்கிற அநியாயத்தை தெய்வம் எப்படி ஆயிட்டு கொடுறது? நீங்க ஒருத்தவங்களுக்கு அநியாயம் செய்தா உங்களால தாங்க முடியல, தெய்வம் எப்படி ஏற்றுக்கொள்றது? அந்த நாள்ல வானத்தில இருந்து பூமி பிளந்து ஜனத்தை விழுங்கிச்சு இல்லையா? அதே காலகட்டத்துக்குள்ளே நாம் திரும்பி வருகிறோம் என்பதை மறந்துவிடக் கூடாது. இவர்கள் என்னத்தை காண்பிக்கிறது தெரியுமா? இயேசு வருகிறார், இயேசு வருகிறார், இயேசு வருகிறார். இவைகள் எல்லாம் மட்டாட்சி என்ன? ஏன் ஆண்டவர் சொன்னார், நான் எப்ப வருவேன்னு சொல்லி உனக்கு சொல்ல மாட்டேன், ஆனா நான் வருவதற்கு முன்பாக இவைகள் எல்லாம் நடக்கும் என்பதை உனக்கு நான் அறிவிக்கிறேன். அதனுடைய காரியம் என்ன? கவனமாயிரு, கவனமாயிரு என்று சொல்லி அங்கே அவர் சொன்னதை நாங்க பார்க்கிறோம் இல்லையா? மார்க் 13வது அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்கள். மார்க் 13 2வது வசனத்தை வாசிங்க. மார்க் 13:2
இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, இந்த பெரிய கட்டிடங்களை காண்கிறாயே, ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இல்லாதபடி எல்லாம் இடிக்கப்பட்டு போகும் என்றார்.
அப்படியே வாசிங்க.
பின்பு அவர் தேவாலயத்துக்கு எதிராக ஒலிவமலையில் உட்கார்ந்திருக்கையில்,
12வது வசனத்தை வாசிங்க, சாரி 12வது வசனத்தை வாசிங்க, 13:12 வசனம்.
அன்றியும் சகோதரன் சகோதரனையும் தகப்பன் பிள்ளையையும் மரணத்துக்கு ஒப்பு கொடுப்பார்கள், பெற்றோருக்கு விரோதமாய் பிள்ளைகள் எழும்பி அவர்களை கொலை செய்வார்கள்.
இதிலையும் இயேசு கிறிஸ்துவின் வருகை குறித்து சொல்லி வந்து இங்க என்ன நடக்கிறது தெரியுமா? அவருடைய வருகைக்கு முன்பதாக இப்படிப்பட்ட காரியங்கள் நடக்கும் என்றதை அங்கேயும் ஒரு வசனம் சொல்லுங்க. அது முக்கியமான வசனம் என்றபடி நான் எடுத்தேங்க. என்ன தெரியுமா? பிள்ளைகள் என்ன செய்வாங்க? பெற்றோருக்கு விரோதமாக எழும்பி நிற்பாங்க. பெற்றோர்கள் என்ன செய்வாங்க? பிள்ளைகளுக்கு விரோதமாக எழும்பி நிற்பாங்க. ஒருவர் ஒருவர் அடித்து போடுகிற காலகட்டத்துக்குள்ளே நாம் வந்து கொண்டு இருக்கிறோம் என்றதை மறந்து விடாதீங்க இல்லையா? அவர்களை கொலை செய்வார்கள் என்று சொல்லி இருக்கு தெரியுமா? நம்ம தேசத்தில் எப்படியோ எனக்கு தெரியாது, ஜெர்மன் தேசத்தில் நடக்கிற காரியங்கள் என்ன தெரியுமா? கிட்டத்தட்ட மாசத்துக்கு ஒரு செய்தி நாம் கேட்கலாம், பிறந்த பிள்ளைகளை, வளர்ந்து கொண்டிருக்கிற பிள்ளைகளை சொந்த தாய் தகப்பன் கொலை செய்து டீஃப்ரிஜருக்குள்ளே வைக்கிறதுன்னு சொல்லி அடிக்கடி நியூஸ் எடுத்து பாத்தீங்கன்னு சொல்லி, அடிக்கடி நியூஸ் எடுத்து டிவியில நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, இது நார்மலாக நடக்கிற காரியம். இங்க ஒரு மகன் போய் தாயின் தகப்பனை சுட்டு கொண்டு போட்டு போய் விடுகிறான், அவனே போய் என்ன செய்கிறான், தானே சுட்டு தன்னை மடித்துக் கொள்ளுகிறான். என்ன காலத்திலே நாம் நின்று கொண்டு இருக்கிறோம் தெரியுமா? இயேசு கிறிஸ்து வந்து கொண்டு இருக்கிறார் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. இது நம்முடைய அறிவுக்கு பாரமானது, கஷ்டமான காரியம். ஆனா இந்த பூமியில நடக்கிறது, இந்த தேசத்தில் நடக்கிற காரியம் என்ன தெரியுமா? ஒரு சிலர் 6 பிள்ளைகளை கொலை செய்கிறார்கள், ஒரு சிலர் 12 பிள்ளைகளை கொலை செய்கிறார்கள். எல்லாம் கிளறுக்குள்ளே கொண்டு போய் கீழே தாட்டு வைத்திருக்கிறார்கள். இதெல்லாம் தெரியாத செய்தியை திறந்து பாத்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா, ஏமனில் செய்தியில மாசத்துக்கு இப்படிப்பட்ட ஒரு செய்தி வருகிறது, பிள்ளைகளில் கடத்தி கொண்டு போய் கொலை செய்யப்படுகிறார்கள். மாசத்துக்கு ஒரு செய்தி வந்து கொண்டிருக்குது. வெஸ்பால் நிக்கிலே இப்படி நடக்கிறது கொஞ்சம் குறைவு, ஆனா சக்சன் மின்சின் பக்கம் அந்த பக்கத்தில் பாத்தீங்கன்னா இது அடிக்கடி நடக்கிற காரியம், அடிக்கடி நடக்கிற காரியம். ஆனா இதெல்லாம் ஆச்சரியம் நமக்கு கொடுக்கிற காரியம் இல்லை. ஏன் தெரியுமா? 2000 வருஷத்துக்கு முன்பதாக நமக்கு இதுல கொடுக்கப்பட்ட ஆயிட்டது. இவையெல்லாம் நடக்கும், இவையெல்லாம் நடக்கும். நடக்கிற பொழுதுதான் கிறிஸ்துவின் வருகை இருக்கும் என்பது நமக்கு வேதத்திலிருந்து கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு காரியமாக இருக்கிறது இல்லையா? ஒரு 4 வருஷத்துக்கு முன்பதாக நினைக்கிறேன், 4-5 வருஷம் நம்புறேன், 2 பேர் சேர்ந்து ஒரு ஆளை கொலை செய்தார்கள். அதையும் இந்த பேப்பர்ல வந்தது, இந்த பேப்பர் இன்னைக்கு தேடினேன், கையில் ஆப்பிடவே இல்லை, விட்டுட்டு வந்துட்டு. அந்த பேப்பர்ல அவர்கள் ஒரு மனிதனை எத்தனையோ கத்தி குத்தினாலே குத்தி கொலை செய்தார்கள். கொலை செய்தவுடனே அவர்களை ஜெயில போட்டு ஒரு சில காலகட்டத்துக்கு பின்பதாக திரும்பி கோர்ட்டுக்கு கொண்டு வந்தாங்க. கொண்டு வந்த கோர்ட்ல கேட்டாங்களா, நீங்க ஏன் கொலை செய்தீங்க? சொன்னது அவங்க என்ன தெரியுமா சொன்னாங்க, பிசாசு எங்களுக்கு சொன்னா அதனால நாம இத செய்தோம்னு சொல்லி அவங்க வாக்கு கொடுத்தாங்க. அவங்க என்ன செய்தாங்க தெரியுமா? பிசாசு எங்களுக்கு சொன்னா இப்படி செய்ய சொல்லி அந்த கொலையில ஆச்சரியம் என்னன்னு சொல்லிச்சுன்னா, எண்ணுக்கிடங்காத கத்தி குத்துக்குனாலே ஒரு மனுஷன் கொலை செய்யப்பட்டிருக்கான். அதான் ஆச்சரியம். அதனால அவங்க கேட்டாங்க, இது ஏன் இப்படி செய்தீங்க? அவங்க சொன்னாங்க, பிசாசு எங்களுக்கு சொன்ன. ஒரு சிலர் பிசாசியே நம்புறதில்லை. பிசாசு இருக்குன்னு சொன்னாலும் விளங்காது. ஒரு நாளைக்கு வந்து நின்று காட்டும், அப்ப தெரியும் பிசாசு இருக்குதா இல்லையான்னு சொல்லி. அதே மாதிரி ஒரு சிலருக்கு தேவன் இருக்கிறான்றது நம்புறது பிரச்சனை, அதுவும் ஒரு நாளைக்கு விளங்கும். இயேசு வருகிற பொழுது தேவன் இருக்கிறாரா இல்லையான்னு சொல்லி நீ முடிவு பண்றதுக்கு உனக்கு டைம் இருக்காது பாரு. அதெல்லாம் நேரம் போய்விடும். இன்னைக்கு இருக்கிற காலத்துல உன் அறிவுக்கு இருக்கிற அளவுக்கு முடிவு எடுத்துக்கொள். ஆக கிறிஸ்து வந்த உடனே தெய்வம் இருக்கிறார் என்று முடிவு செய்யறதுக்கு உனக்கு டைம் கிடையாது. அதுக்கிடையில உன்னுடைய தீர்ப்பு தீர்க்கப்பட்டாய். பிறந்த பிள்ளைகள கொலை செய்தாலும் பரவாயில்ல, பிறந்த உடனே பிள்ளைகளை கொலை செய்கிறார்கள். கொலை செய்துட்டு பேசாம வீட்டுக்குள்ளேயே வச்சிட்டு இருக்கிறாங்க. அதபடி என்ன குரூப் கொலை செய்தார்களே சாப்பிட்டு கொண்டிருக்கு, செய்த கொலை செய்து போட்டு அவர்கள் அதையே சாப்பிடுறார்கள். செய்திகளை சொல்லுகிறார்கள் இப்படி 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 நடக்கிறது. ஒரு சிலர் ஒருத்தர் கொலை செய்துட்டு என்ன சொன்னார்னா, கொலை செய்யறதுக்கு முதல்ல அவர் லெட்டர் எழுதி வச்சுட்டு சேர்த்தாரு, நீ என்ன சாப்பிடலாம்னு சொல்லி. கொலை செய்தவ கொலை செய்த பொடிய அவர் கொலை செய்தவருக்கு, அதாவது அவங்க டெஸ்ட் பண்றதுக்கு இது எப்படி என்று சொல்றதுக்காண்டி அவங்க இந்த காரியத்தை செய்தாங்களா. மனிதன் அவன் மனித எல்லைகளை விட்டு கடந்து போய்விட்டான். மனிதன் தனக்கு இருக்க வேண்டிய எல்லைகளை விட்டு கடந்து சென்று கொண்டு இருக்கிறான். இது எல்லாம் கிறிஸ்துவின் வருகைக்கு அடையாளங்களாய் காட்டப்படுகிறது, இயேசுவின் வருகைக்கு காரணங்களாக காட்டப்படுகிறது. இவையெல்லாம் நாளைக்கு செய்தியிலே வந்தா உலகம் அங்கு மீயும் அடிக்கப்பட்டு என்ன செய்கிறது, எப்படி போறது, எங்க போறதுன்னு சொல்லி அரிசி விலகூடிதான் ஓடி திரிகிற மாதிரி ஓடி திரிவாங்க. ஆனா கிறிஸ்தவனாகிய உனக்கும் எனக்கும் எத்தனை பேப்பர்ல எத்தனை ஆயிரம் வருஷங்கள் எழுதப்பட்டாலும் எங்களுக்கு இந்த காரியத்தில் அச்சமும் இல்லை, ஆச்சரியமும் இல்லை. ஏன் தெரியுமா? இதெல்லாம் நடக்கிற காரியங்கள், இதெல்லாம் நடக்க போகிற காரியங்கள். கிறிஸ்து வருகிறது வருகிறது தான், நீ நம்பினியோ நம்பலையோ, நீ நம்புறதுனாலதான் அவர் வரப்போறான்றது இல்லையா காரியம். இன்னைக்கு அதுவும் ஒரு பிரச்சனை இல்லையா? நாங்கெல்லாம் இதை நம்ப மாட்டோம், அதனால வரமாட்டார். நீ நம்பாட்டிலும் வருவாரு, நீ நம்பினாலும் வருவாரு. இதுதான் சத்தியம், இதுதான் உண்மை இல்லையா? ஆகினாலே நோவாவிலே, நோவாவின் காலத்திலே நடந்த காரியங்கள் வருகிற நாட்களில் நம் கண்களுக்கு முன்பாக நடக்கும். அநியாயங்கள், அக்கிரமங்கள், பாவங்கள் கூடி தேசம் அழிக்கப்படும். தேசம் என்ன செய்யப்படும்? அழிக்கப்படும். ஒன்று தெசலோனிக்கேயர் 5:23 வாசிங்க. 5:23 வாசிங்க.
சமாதானத்தின் தேவன்தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவராக, உங்கள் ஆவி ஆத்ம சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றவராய் இருக்கும்படி காக்கப்படுவதாக.
அவருடைய வருகைக்கு நம்முடைய ஆவி ஆத்மா சரீரம் இருக்கு பாருங்க, குற்றம் அற்றதாக இருக்க வேண்டும் என்பது தேவனுடைய வார்த்தை. ஆகையினாலே நாம என்ன, நான் இந்த வசனத்தை வாசித்து யோசிச்ச ஆண்டவரே, ஆவி சரி ஆத்மாவும் சரி, ஆனா இந்த சரீரம் குற்றமற்றதாக இருக்க வேண்டும் என்று சொல்லி அங்கே அந்த வார்த்தை இருக்குது. ஐயா, மண்ணுக்கு போகிற சரீரம், இந்த மண்ணோடு மண்ணாக போகிற இந்த சரீரமும் இயேசு வரும் பொழுது அது குற்றமற்றதாக இருக்க வேண்டும். கிறிஸ்து வருகிற பொழுது ஆவி ஆத்மா சரீரம், எனக்கு ஆச்சரியப்பட்டு சரீரத்துல நான் வந்தேன்னா, சரி ஆவி சரியாண்டவர், ஆத்மாவும் சரியாண்டவர், ஆனா சரீர ஆண்டவரை உமக்கும் சரீரத்துக்கும் சம்பந்தமே இல்லையா? அது கீழே தானே போப்பதாண்டவர். அதுல போய் ஆண்டவர் சொன்னார், இல்ல அதுலயும் குற்றம் அற்றதாக இருக்க வேண்டும். மனச்சாட்சி சரி ஏற்றுக்கொள்றேன், ஆவிக்குரிய வாழ்க்கை ஆத்மாக்குரிய வாழ்க்கை அதையும் நான் ஏற்று. ஆண்டவரே சரீரம் இன்னைக்கு இருந்து நாளை கொண்டே தாட்டுட்டு போயிருவாங்க ஆண்டவரே, நாளைக்கு பார்த்தா அது மண்ணோடு மண்ணு கலந்து போயிரும் ஆண்டவரே. ஆனா இந்த சரீரத்தை போய் குற்றமற்றதா பாதுகாத்துக்கொள்ளன்னு சொல்றீங்க ஆண்டவரே. பிரச்சனை என்ன தெரியுமா? ஆண்டவர் வரும் பொழுது அது குற்றமற்றதாய் இருக்க வேண்டும். இதுதான் உண்மை. இன்னைக்கு அநேகருக்கு தெரியாது சரீரமும் குற்றமற்றதா இருக்கணும்னு சொல்லி, மனச்சாட்சியே அநேகருக்கு குற்றமற்றதா இல்லை, அப்புறம் எப்படி சரீரம் குற்றமற்றதாய் மாறுகிறது? ஆவே சரீரம் ஆவி ஆத்மா என் ஆண்டவருடைய வருகையிலே குற்றம் அற்றதாக காணப்பட வேண்டும், காணப்பட வேண்டும், காணப்பட வேண்டும். மொத்தமாய் சொல்ல போனா நீ பரிசுத்தவானாய் நிற்க வேண்டும். பரலோகத்திலே பாவிக்கு இடம் இல்லை. இதுதான் சட்டம், இதுதான் சட்ட புத்தகம், இதுல மாற்றம் எதுவும் கிடையாது. பரலோகத்திலே பாவிக்கு இடம் இல்லை. அது எந்த விதச்சு என்ன, இன்னைக்கு நாம சின்ன பாவம் எல்லாம் காட்டுவோம் இல்லையா? இது சின்ன சிம்பிளான லேசன், இந்த சிம்பிள் கிம்பிள் எல்லாம் கிடையாது இல்லையா? எதுக்குமே அங்க இடம் இல்லை. சோ இது முன்னுக்கு இருக்கிற, இதை விட சீக்கிரமாக ஒரு சில காரியத்தை பார்த்து நாங்க மத்தை 25 அதிகாரம், மத்தை 25 திருப்பி கொள்ளுங்க. மத்தை 25 அதிலே ஒன்றுல இருந்து வாசிங்க, ஒன்றுல இருந்து வாசிங்க. நான் சொல்றேன்,
அப்பொழுது பரலோகராஜ்யங்கள் தீவட்டிகளை பிடித்துக் கொண்டு மணவாளனுக்கு எதிர்கொண்டு போக புறப்பட்ட 10 கன்னிகளுக்கு ஒப்பாயிருக்கும். அவர்கள் 5 பேர் புத்தி உள்ளவர்களும் 5 பேர் புத்தி இல்லாதவர்களுமாய் இருந்தார்கள். புத்தி இல்லாதவர்கள் தங்கள் தீவட்டிகளை எடுத்துக்கொண்டு போனார்கள், எண்ணியோ கூட கொண்டு போகவில்லை. புத்தி உள்ளவர்கள் தங்கள் தீவட்டிகளோடும் கூட தங்கள் பாத்திரங்கள் எண்ணெயும் கொண்டு போனார்கள். மணவாளன் வர தாமதித்த போது அவர்கள் எல்லோரும் நித்திரை மயக்கமடைந்து தூங்கிவிட்டார்கள். நடுராத்திரியிலே இதோ மணவாளன் வருகிறார், அவருக்கு எதிர்கொண்டு போக புறப்படுங்கள் என்கிற சத்தம் உண்டாயிற்று. அப்பொழுது அந்த கன்னிகள் எல்லோரும் எழுந்திருந்து தங்கள் தீவட்டிகளை ஆயத்தம் படுத்தினார்கள். புத்தி இல்லாதவர்கள் புத்தி உள்ளவர்களை நோக்கி, உங்கள் எண்ணெயில் எங்களுக்கு கொஞ்சம் கொடுங்கள், எங்கள் தீவட்டிகள் அணைந்து போகிறதே என்றார்கள். புத்தி உள்ளவர்கள் பிரத்தி உத்தாரமா, அப்படி அல்ல, உங்களுக்கும் எங்களுக்கும் உங்களுக்கும் போதாமல் இல்லாதபடி நீங்கள் விற்கிறவரிடத்தில் போய் உங்களுக்காக வாங்கிக் கொள்ளுங்கள் என்றார்கள். அப்படியே அவர்கள் வாங்க போன போது மணவாளன் வந்துவிட்டார். ஆயத்தமாய் இருந்தவர்கள் அவரோடு கூட கல்யாண வீட்டுக்குள் பிரவேசித்தார்கள். கதவும் அடைக்கப்பட்டது. பின்பு மற்ற கன்னிகளும் வந்து, ஆண்டவரே ஆண்டவரே, எங்களுக்கு திறக்க வேண்டும் என்றார்கள். அதற்கு அவர், உங்களை அறியேன் என்று மெய்யாவே உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். மனுஷகுமாரன் வரும் நாளையாவது நீங்கள் அறியாதிருக்கிறபடியால் விழித்திருங்கள்.
மனுஷகுமாரன் வருகிற நாளை நீங்க அறியாது இருக்கிறபடினாலே நீங்க என்ன செய்யணுமா? விழித்திருக்கணும்னு சொல்லி சொன்னா, இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் என்ன செய்யறாங்க தெரியுமா? ஆண்டவரே வாரும் ஆண்டவரே, சீக்கிரமாக வாரும் ஆண்டவரே, இந்த உலகத்துல நடக்கிறதெல்லாம் காணும் ஆண்டவரே, நீ சொன்னதெல்லாம் சம்பவிக்கிறது ஆண்டவரே, தாங்க முடியல ஆண்டவரே, சகிக்க முடியல ஆண்டவரே, சீக்கிரமாக வாரும் ஆண்டவரே என்று புலம்புகிற கூட்டம் ஏராளம். ஆனா பிரச்சனை என்ன தெரியுமா? இயேசு வந்தவர் எல்லாருக்கும் நினைப்பு என்ன தெரியுமா? இயேசு வருகிற பொழுது எனக்குரிய கிரீடத்தோடு அவர் வருவார். கிரீடத்தோடு தான் வருவார். அதுக்கு முதல்ல நடக்கிற சம்பவம் என்ன தெரியுமா? மூன்று காரியம் இருக்கிறது. அவர் வந்து, ஒன்று, நீ ஆயத்தமுள்ளவனாய் இருக்கணும். நாம அதை கவனிக்கிறது இல்லை. நாம கவனிக்கிறது என்ன தெரியுமா? ஆண்டவர் வருகிற பொழுது என்னுடைய கிரீடத்தை எனக்கு கொண்டு வருவார். நான் இதுவரைக்கும் வாழ்ந்து தேவனுக்கு முன்பாக நின்ற நாட்களுக்கு அவர் எனக்கு கிரீடத்தை கொண்டு வருவார் என்று சொல்லி நாம என்ன செய்யறோம் தெரியுமா? எதிர்பார்ப்போடு நிக்கிறோம் இல்லையா? ஆனா வந்த இயேசு, வந்த ஆண்டவர் என்ன தெரியுமா கேட்டார் முதல்ல? நீ ஆயத்தமாய் இருக்கிறாயா? அதுல பார்க்கிற மூன்று காரியம் ஒன்று, அவர்கள் எண்ணெயை அவர்களோடு வைத்திருக்காமல் குறைந்த ஒரு காரியம், இரண்டாவது விழித்திருக்காத ஒரு காரியம், மூன்றாவது ஆயத்தமில்லாத ஒரு காரியம். இந்த மூன்று காரியத்தின் நிமித்தம் அந்த ஜனங்கள், அந்த ஐந்து பேர் தேவராட்சியத்திலே கடந்து செல்ல போயிடாம போயிட்டு இல்லையா? ஒன்று, நெருப்பு எரிந்து கொண்டு இருக்கணும். உன்னுடைய கால்களுக்கு தீபமாக இருக்கிற வார்த்தை அது உன்னோடு இருக்கணும். அடுத்தது, எண்ணெய் அபிஷேகம் உள்ள ஒரு வாழ்வு உன்னுடைய வாழ்க்கை பிடித்திருக்கணும். உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை தேவனுக்கு முன்பாக சரியாக இருக்கணும். வேதத்தின்படி, தேவ வார்த்தையின்படி நீ நடந்து கொள்ளணும். உன்னுடைய வாழ்க்கை குற்றமற்றதாக இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் இயேசு வருகிற பொழுது உள்ளே பிரவேசி என்று சொல்லி சொல்லுகிற இந்த வார்த்தை நமக்கு சரியாகும். அபிஷேகம் உள்ள வாழ்வு, தேவனுடைய வார்த்தையின் மீது நடக்கிற வாழ்வு உனக்கும் எனக்கும் இருந்தாக வேண்டும். இரண்டாவது, ஆயத்தம் உள்ள ஒரு வாழ்வு. எப்பொழுது கிறிஸ்து வந்தாலும், எப்பொழுது இயேசு வந்தாலும் உங்கள் வாழ்க்கையிலே குற்றம் அட்டதாக இருக்க தக்கனவாய் நம்முடைய வாழ்க்கை இருக்க வேண்டும். அடுத்தது, விழித்திருங்கள் என்று சொல்லி இருக்கிறது இல்லையா? ஆவிக்குரிய வாழ்க்கையிலே விழித்திருக்கிறவளாய் நாம் இருக்க வேண்டும். இதில் தான் சொல்லப்படுகிறது, ஆண்டவர் வருகிற நாளை நீங்க அறியாதிருப்பீங்கன்னு சொல்லி சொல்லப்படுது. என்ன பிரச்சனைமா? நமக்கு இன்றைக்கு இந்த இந்த எழுதப்பட்ட இந்த வார்த்தைகள்ல இத்தனையாவது வருஷம், இத்தனையாவது நேரம், இந்த நாள்ல ஆண்டவரா இயேசு கிறிஸ்து சகல சீஷர்களோடும் சகல கோத்திரங்களோடும் சகல தூதர்களோடும் பரிசுத்தவான்களோடும் வருவார் என்று சொல்லி சொன்னா, சபைகள் எல்லாம் ஒரு வருஷத்துக்கு முதல்லயே பாஸ்டிங் போட்டு ஜெபம் பண்ண ஆரம்பித்து விடும். சபையில இருக்கிறவங்க எல்லாம் ஒரு வருஷத்துக்கு முதல்ல சபையை சரிப்படுத்திக் கொள்வாங்க. எல்லாம் இருக்க வேண்டிய இடத்துல ஆண்டவர் வரும் பொழுது ஆண்டவர் வரவே தேவை. ஆண்டவர் சொல்ற தூதர்களை நீங்களே இப்ப கூட்டிட்டு வாங்க, அங்கு ஒன்றுமே இல்லை, எல்லாம் நல்லா தான் இருக்குன்னு சொல்லி. அதான் ஆண்டவர் சொன்னாரு, நான் வருகிற நாளை உங்களுக்கு தெரியாதப்பா, திருடன் வருகிறது போல் என்னுடைய நாள் இருக்கும். திருடன் யாருக்காவது சொல்லிட்டு வந்திருக்கானா? இதுவரைக்கும் இதுவரைக்கும் இயேசு இதுவரைக்கும் ஒரு கள்ளன் ஒரு வீட்டுக்கு வருகிற பொழுது சொல்லிட்டு வந்ததை நான் கேட்டதே கிடையாது. ஆண்டவர் சொன்னார், திருடரை போல நான் வருவேன், நான் வந்து நான் பார்ப்பேன், நீ ஆயத்தமாக இருக்கிறாயா? உன்னுடைய அக்கினி, உன்னுடைய அபிஷேக வாழ்வு ஆயத்தமாக இருக்கிறதா? நீ விழித்திருந்து என்னை எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறாயா? சில பேர் சொன்னார்கள் சொல்லி சொல்லி கேள்விப்பட்டேன். நம்ம வாழ்க்கை நம்முடைய வாலிப வைபோதியர்கள் இல்லாட்டா வயது போனவர்கள் போய் இயேசுவை குறித்து சொன்னால் வாலிபர்கள் சொல்லுகிறது இப்படின்னு சொல்லி நான் கேள்விப்பட்டேன். உங்களோட வயசுல நீங்க எல்லாம் வாழ்ந்து முடிச்சிட்டீங்க ஐயா, எங்க வயசுலயும் வாழ்ந்து முடிச்சுட்டு நாங்க வாரம் ஐயான்னு சொல்லி இந்த கணக்கு உன் அறிவுக்கு சரியா இருக்கலாம், இந்த கணக்கு தேவனுடைய நீதிக்கு சரிவராத காரியம். இந்த காரியம் நம்முடைய வயசுக்கும் நம்முடைய அறிவுக்கும் சரியா இருக்கலாம், அது தேவனுடைய நீதிக்கும் தேவனுடைய தராசுக்கும் சரிவராத காரியம் இல்லையா? ஆகையினால இயேசு வருகிறார். அவர் எப்பொழுது வருகிறார்? சீக்கிரமாய் வருகிறார். அதுக்கு உன்னுடைய வேலை என்னுடைய வேலை என்ன? ஆயத்தமாய் ஆயத்தமாய் இருக்க வேண்டும். ஆண்டவர் சொன்னார், உங்களை எனக்கு தெரியாது, உங்களை நான் அறியேன். ஏன் ஆண்டவரே, இவ்வளவு நேரம் நாங்க வந்திருக்கிற பொழுது தீயும் இருந்தது எண்ணெயும் இருந்தது, ஆண்டவரே இவ்வளவு நேரம் தான் இருந்தது, ஆனா நான் வருகிற பொழுது இருக்கல. ஆண்டவரே நேற்று வரைக்கும் நான் நல்லா தானே இருந்தேன், ஆண்டவரே இன்னைக்கு சரியில்லை, ஆண்டவரே இன்னைக்கு தான் பிரச்சனைக்குரிய காரியம். நேற்று வரைக்கும் இருந்தது உண்மைதான், ஆனா இன்றைக்கு எப்படியா இருக்கிறாய் என்பது நேற்றை விட மிக முக்கியமானதுன்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுவார். நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? நாம வரியை குறித்து கவனிக்கிறது இல்லை, நாம வரியை குறித்து கவனிக்கிறது இல்லை. பக்கத்தில் இருக்கிறாள் என்ன செய்கிறாரு, பக்கத்தில் இருக்கிறாள் என்ன போறாரு, எங்க வர்றாரு, சின்ன பிள்ளைகள் நேசரியில் இருக்கிற மாதிரி ஒரு ஆள் பார்த்துக் கொண்டு இருக்குமே ஒழிய, கிறிஸ்துவனுடைய வருகை எப்படி இருக்கிறது, கிறிஸ்துவனுடைய நாட்கள் எப்படி இருக்கிறது, வருகை எப்படி வருகிற நாட்கள் எப்படி நடக்க போகிறதுன்னு சொல்லி இதை நாம் பார்க்கிறது கிடையாது. சில வேளை உலகத்தான் நமக்கு சில காரியங்களை சொல்லுகிற பொழுதுதான் நமக்கு ஒரு ஓஹோ, கிறிஸ்து வரப்போறாரு இப்படி எங்கேயோ இருக்குது, நமக்கு இயேசு வரப்போறா இதுக்கெல்லாம் சரியா இருக்குன்னு சொல்லி. இன்னைக்கு சில நேரத்தில் டிவியில கூட வருகை குறித்து அவங்க விளக்குறாங்க, இது வருமா, இது இப்படி நடக்குமா, இது இப்படி செய்யுமான்னு சொல்லி ஒரு சிலர் ஆராய்ச்சியாளர்கள் அதை எடுத்து வச்சு இரவுல சில ஒரு சில மனத்தாளத்துக்கு பிறகு பைபிளை வச்சு சில காரியங்களை சொல்லுவாங்க, இது இப்படி நடந்திருக்குமா, இல்லாவிட்டா நடந்த காரியங்கள் இப்படி நடந்திருக்க முடியுமா என்று சொல்லி அவர்கள் பேசுகிறார்கள். ஆனா கிறிஸ்தவர்கள் என்ன செய்யறாங்க தெரியுமா? வருகை குறுக்கி யோசிக்கிறதே கிடையாது. வருவார் இயேசு, வருவார் எங்களுக்கு தெரியும், ஆனா அதுக்கு எப்படி இருக்கும், காலகட்டங்கள் எப்படி இருக்கும், நேரங்கள் எப்படி இருக்கும் யோசிக்கிறது இல்ல. அவன் இந்த கன்னிகையில போல ஆயத்தம் உள்ளவர்களா இருங்க, விழிப்புள்ளவர்களா இருங்க, எண்ணெயையும் தீவட்டியையும் பிடித்திருங்க, கர்த்தருடைய ஆவியானவரை விட்டு விலகாதிருங்க, தேவ வார்த்தையை விட்டு விலகாதிருங்க. அடுத்தது வாசிங்க, மத்தேயு 25 வாசிங்க, 25 அதுலேயே பின்னுக்கு பாருங்க, 14 வசனத்திலிருந்து வாசிங்க. அடுத்தது அதே அதிகாரம், 25 அதிகாரம், மத்தேயு 25:14 இருந்து பாருங்க.
அன்றியும் பரலோக ராஜ்யம் பிரதேசத்துக்கு பிரயாணமாய் போகிற ஒரு மனுஷன் தன் ஊழியக்காரரை அழைத்து தன் ஆஸ்திகளை அவர்கள் வசமாய் ஒப்பு கொடுத்தது போல் இருக்கிறது. அவனுடைய திறமைக்கு தக்கதாக ஒருவனிடத்தில் 5 தாலந்தும் ஒருவனிடத்தில் 2 தாலந்தும் ஒருவனிடத்தில் 1 தாலந்துமாக கொடுத்து உடனே பிரயாணப்பட்டு போனான். 5 தாலந்து வாங்கினவன் போய் அவைகளை கொண்டு வியாபாரம் பண்ணி வேறு 5 தாலந்தை சம்பாதித்தான்.
இப்படி இருக்கு பாருங்க, இந்த சம்பவத்தை சுருக்கம் விளக்கிறேன் பாருங்க. ஒரு எஜமான் என்ன செய்கிறான்னு சொல்லிச்சுன்னா, அவர் தூர தேசத்துக்கு போகிற பொழுது அவன் இருந்த வேலைக்காரங்களுக்கு எல்லாம் ஒரு வேலை கொடுத்துட்டு போயிருக்காரு. ஒரு ஆளுக்கு 5, ஒரு ஆளுக்கு 3, ஒரு ஆளுக்கு 2, ஒரு ஆளுக்கு 1, ஒரு ஆளுக்கு 2, ஒரு ஆளுக்கு 1 சொல்லி சில வேலைகளை கொடுத்துட்டு போயிருக்காரு. இந்த எஜமான் போயிட்டு வருகிற பொழுது அவங்க எதிர்பார்ப்பு எப்படி தெரியுமா இருந்தது? இந்த தாளாந்துகள் எல்லாம் அது விளைந்திருக்கும் இல்லையா? ஒரு நெல்ல போட்டாங்கன்னு சொல்லிட்டு அந்த நெல்ல எத்தனையோ மணிகள் திரும்பி வந்துதான் ஆகும் இல்லையா. அந்த எஜமானுடைய எதிர்பார்ப்பு எல்லாம் இப்படித்தான் இருந்தது. அந்த எஜமான் வருகிற பொழுது கேட்கிற ஒரு கேள்வி என்ன தெரியுமா, நான் உன்ட்டு குளித்து போன அந்த காரியம் இப்ப எப்படி இருக்கிறது, உன்னுடைய வாழ்க்கையிலே உன்னுடைய குடும்பத்திலே உனக்கென்று தேவன் கொடுத்த ஆசீர்வாதம் அல்லாவிட்டால் ஊழியம் அல்லாவிட்டால் பொறுப்பு தேவன் வருகிற பொழுது அதற்கு நீ கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்பதை நீ மறந்து விடாது. அநேகருடைய வாழ்க்கைகள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறது, அதை குறித்து யாரும் கவனிக்கிறது இல்லை. அனைவருடைய வாழ்க்கைகள் நல்லா இருக்கிறது, அவர்கள் அதற்கு நன்றி செலுத்துகிறது இல்லை. உன்னுடைய வாழ்க்கையிலே தேவன் உனக்கு கொடுத்திருக்கிற காரியத்துக்கு நீ அவர் வருகிற பொழுது கணக்கு கொடுக்க வேண்டும். அது என்னவா இருந்தாலும் சரி, அது ஊழியமா இருந்தாலும் சரி, தேவனிடத்தில் இருந்து வந்த ஆசீர்வாதமா இருந்தாலும் சரி, உன்னுடைய ஆயுசு நாட்களுக்கும் நீ உடைய ஆயுசு நாட்களுக்கிலே தேவனுக்கு முன்பாக செய்த காரியங்களுக்கும் தேவனுக்கு நீ பதில் கொடுக்க வேண்டும். இல்லை என்று சொல்லிச்சுன்னா உனக்கு கொடுத்ததை தேவன் எடுப்பார். எடுத்துட்டு அவர் சொன்ன வார்த்தை ஆச்சரியம், அது கடினமான வார்த்தை என்ன தெரியுமா, அழுகையும் பட்டிருப்பும் உள்ள அந்த இடத்துல கொண்டு போய் ஒரு தாளந்த 24 வசனத்திலிருந்து வாசிங்க. 24 இருந்து
ஒரு தாளந்தை வாங்கினவன் வந்து, ஆண்டவனே, நீர் விதைக்காத இடத்தில் அறுக்கிறவரும் துவைக்காத இடத்தில் சேர்க்கிறவருமான கடினமுள்ளான மனுஷன் என்று அறிவேன், ஆகையால் நான் பயந்து போய் உங்கள் தாளந்தை நிலத்தில் புதைத்து வைத்தேன், இதோ உம்முடையதை வாங்கிக் கொள்ளும் என்றான். அவனுடைய எஜமான் பிரத்தியுரத்தமாக பொல்லாதவனும் சோம்பலுமான ஊழியக்காரனே, நான் விதைக்காத இடத்தில் அறுக்கிறவன் என்றும் தெளிக்காத இடத்தில் சேர்க்கிறவன்றும் அறிந்திருந்தாயே, அப்படியானால் நீ என் பணத்தை காசுக்காரர் வசத்தில் போட்டு வைக்க வேண்டியதாய் இருந்தது, அப்பொழுது நான் வந்து என்னுடையதை வட்டியோடு வாங்கிக் கொள்வேனே என்று சொல்லி.
இங்கே ஆச்சரியம் என்ன தெரியுமா, ஆண்டவர் சொன்னாரு, ஆண்டவர் எதிர்பார்த்தது என்ன, ஒன்று ஒரு தாளந்துக்கு இன்னும் ஒரு காரியத்தை செய்து வச்சிருப்பான் இல்லையா, நீ ரட்சிக்கப்பட்டிருக்கிற நீ கடைசி ஒரு ஆத்மாவை ஆதாயப்படுத்தி வச்சிருப்பான்னு சொல்லி ஆண்டவர் யோசிச்சிருப்பார். ஆனா வந்து பார்த்தா நீ ஒழுங்க எல்லாம் ஒன்று ஆயுதப்படுத்தினதும் இல்லை. ஆண்டவர் சொன்னார் நீ சோம்பல்ல ஊழியக்கார், நீ அசதி உள்ள ஒரு மனுஷன் என்று சொல்லி ஆண்டவருக்கு கோபம் வந்தது பாருங்க. ஆண்டவர் இருந்ததையும் அவன்கிட்ட எடுத்தாருங்க. உன்னுடைய வாழ்க்கையிலே தேவன் கொடுத்திருக்கிறதுல நீ தேவனுக்கு ஒன்று ஆயத்தப்படுத்தல் என்று சொல்லி சொன்னா ஆண்டவர் வந்து உன்னிடத்தில் இருக்கிறதையும் எடுத்துப்படுவார். இதுதான் சத்தியம், இதுதான் உண்மை. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வரும் பொழுது நீ ஆயத்தமுள்ளவனாய் இருக்கணும், நீ விழித்திருக்கணும், எண்ணையும் தீவட்டியோடு நீ இருக்கணும். அதே நேரத்தில் தேவன் உனக்கு கொடுத்திருக்கிற அந்த தாளாந்துக்கு நீ அவருக்கு பதில் கொடுக்கணும். அவர் உனக்கு கொடுத்திருக்கிற ஆசீர்வாதத்துக்கு அல்லாவிட்டால் ஊழியத்துக்கு வரத்துக்கு என்னத்துக்கோ நீ அவருக்கு தனிப்பட்ட விதத்திலே பதில் கொடுக்கணும் இல்லையா. லூக்கா 10 33 வாசிங்க.
பின்பு சமாரியன் ஒருவன் பிரயாணமாய் வருகையில் அவனை கண்டு மனதுருகி கிட்ட வந்து அவருடைய காயங்களில் எண்ணெயும் திராட்சரசமும் வார்த்து காயங்களை கட்டி அவனை தன் சுய வாகனத்தின் மேல் ஏற்றி சத்திரத்தை கொண்டு போய் அவனை பராமரித்தான். மறுநாளிலே தான் புறப்படும் போது 2 பணத்தை எடுத்து சத்திரத்தான் கையில் கொடுத்து, நீ இவனை விசாரித்துக்கொள், அதிகமாய் ஏதாயிலும் இவனுக்காக செலவழித்தால் நான் திரும்பி வந்து அதை உனக்கு தருவேன் என்றான்.
இங்கே 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 ஒரு சத்திரத்தில் என்ன நடக்கிறது, சத்திரம் என்பது சபை, சபையிலே பாவிகளை இன்னைக்கு சபைக்கு சபைக்குள்ள நாம எல்லாம் நினைக்கிறது சபைக்குள்ள பரிசுத்தவான்கள் தான் வர வேண்டும் என்று சொல்லி, சபைக்குள்ளே வர வேண்டிய முதலாவது ஆள்தறி யார் தெரியுமா, பரிசுத்தவான்கள் அல்ல பாவிகள், பாவிகளுக்கு தான் சபை, பரிசுத்தவான்களுக்கு பரலோகம் இல்லையா. இங்க என்ன சொல்லப்படுகிறது சொன்னா, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஒரு பாவியை கொண்டு வந்து என்ன செய்தாரு, ஒரு சபையில சேர்த்து விட்டு அங்க இருந்த உன்னிடத்திலயும் என்னிடத்திலயும் என்ன தெரியுமா ஆண்டவர் சொல்லிட்டு போனாரு, இங்க பாரு நான் போறேன் தூர இடத்துக்கு, ஆனா நான் திரும்பி வருவேன், இந்த பாரு உனக்கு இந்த ஊழியத்துக்கு இந்த காரியத்துக்கு தேவையானதெல்லாம் நான் உனக்கு தந்துட்டு போறேன், வரம் வேணுமா வல்லமை வேணுமா என்ன வேணும் உனக்கு எல்லாம் தந்துட்டு போறேன், ஆனா நான் வரும் வரும்பொழுது இதுக்கு மேலான உனக்கு தேவைப்பட்டு தான் எனக்கு சொல்லு, ஆனா இவனை நீ சரியா நடத்து, இவனை நீ சரியா பாதுகாக்கணும், இவனை நீ சரியா என்ன செய்யணும், நான் வரும் வரைக்கும் இவனுக்கு எல்லா தேவைகளையும் நீ சந்தித்து இவனை நடத்தணும்னு சொல்லி சொல்லிவிட்டு அவர் கடந்து விட்டார் இல்லையா. அவர் வருகிற பொழுது கேட்கிற கேள்வி என்ன தெரியுமா, உனக்கு கொடுக்கப்பட்ட ஊழியம் இல்லாவிட்டா உனக்கு கொடுத்திருந்த நபர் இல்லாவிட்டா உனக்கு கொடுத்திருந்த இந்த காரியம் நீ சரியா செய்து முடித்தியா? உன்னுடைய கருத்துல தான் எல்லாம். இன்னைக்கு நாம என்னதுனா கண்ணை மூடிட்டு ஆராதனையில வந்து நின்று சொல்லிக்கொண்டு இயேசுவே வாரும் இயேசுவே வாரும் என்று சொல்லி நாம என்ன செய்கிறோம், முழங்கி தள்ளுகிறோம் இல்லையா. ஐயா இயேசு வருகிற பொழுது உன்னுடைய ஆயத்தத்தை பார்ப்பார், உன்னிடத்தில கொடுத்து போன காரியத்துக்கு கணக்கு கேட்க வருவார், உன்னிடத்துல ஒப்படைத்து போன ஊழியத்திற்கு அவர் வரும் பொழுது நீ திருப்ப கணக்கு ஒப்படைத்து ஆகணும். ஐயா இதை மறந்து விடுகிறோம் நாம இல்லையா, இதை நாம் என்ன செய்கிறோம் தெரியுமா, மறந்து விடுகிறோம். பாருங்க இதை நாம் மறந்து விடுகிறோம். அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னார் என்ன தெரியுமா, நல்ல ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டு எனக்காக ஜீவ கிரீடம் வைக்கப்பட்டிருக்கு நிச்சயத்தோட அவன் என்ன செய்யலாம் தெரியுமா, மரணத்துக்குள்ளே கடந்து சென்னாயா. இன்னைக்கு நம்முடைய ஓட்டமும் நம்முடைய மரணமும் எப்படி இருக்குது, இதே வாட்டி சொல்லி ஆண்டவரே வாரும் என்று சொல்லி நாம் அழைப்போமா இல்லைன்னு சொல்லிச்சுனா, இப்பொழுது நாம் இந்த காரியத்தை கேட்கிற பொழுது ஆண்டவரே கொஞ்சம் வெயிட் பண்ணுமாப்பா, ஆண்டவரே கொஞ்சம் வெயிட் பண்ணும், ஆண்டவரே ஆவி ஆட்டுமா சரீரத்தை குற்றமட்டதா முதல்ல நாம் கொஞ்சம் வெயிட் பண்ணும். ஆண்டவரே என்னிடத்தில் கொடுக்கப்பட்ட காரியங்கள் நான் சரியாக செய்து முடிக்கல, கொஞ்சம் வெயிட் பண்ணுவாண்டவரே இல்லைன்னு சொல்லிச்சுனா, நேற்று கூப்பிட்டது போல இன்றைக்கும் வந்திருந்த இயேசுவே வாரும் இயேசுவே வாரும். ஐயா உலகத்தின் உபத்திரவத்தை தாங்க முடியாமல் நீ கிறிஸ்துவை கூப்பிட்டு உன் வாழ்க்கையை இழந்து விடாத படிக்கு பாதுகாத்துக்கு. இன்னைக்கு உலகத்தின் உபத்திரத்துக்காண்டி இயேசு சீக்கிரம் வந்துவிட வேண்டும் என்று சொல்லி நாம கத்துகிறோம் கதறுகிறோம், ஆனா உன் வாழ்க்கைக்கும் நீ இயேசுவுக்கு கொடுக்க போகிற கணக்கும் எப்படி இருக்கிறது என்பதை நீ நன்று ஆராய்ந்து பார்த்துக்கள். எது நல்லது, இயேசு இப்பொழுது வந்து உலகத்தின் உபத்திரவத்தில் இருந்து உன்னை விடுவித்து உன்னை எனக்கு தெரியாது என்று சொல்லி தள்ளி விட்டுட்டு போகிறது நல்லதா, இல்லை ஆண்டவர என் வாழ்க்கையை பாருங்கப்பா, நீ கொடுத்ததை நான் சரியாய் செய்து முடிக்கும் வரைக்கும் என்னை சரிப்படுத்துங்கப்பா என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி பார்க்க போகிறியா, எது நல்லது எது நல்லது. உலகத்தில் நடக்கிறதெல்லாம் நடக்கும் என்பது எங்களுக்கு வருஷத்துக்கு முன்பதாக தெரியும், ஆனா இயேசு கிறிஸ்து வருகிற பொழுது நடக்க போகிறது என்னன்னு சொல்லி உனக்கும் தெரியாது எனக்கும் தெரியாது, உனக்கும் தெரியாது எனக்கும் தெரியாது இல்லையா. எப்படி இருக்கிறது, இயேசு சீக்கிரமாய் வருகிறார், இயேசு சீக்கிரமாய் வருகிறார். அப்போஸ்தலனாகிய பவுலுச்சுனா நல்ல ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வாழ்க்கையிலே இதே சூழ்நிலை தான், இதே உலகம் தான், போட்டு பிச்சு பிச்சை எடுத்தாங்க அவங்க. ஆனா அவன் தனக்கு கொடுத்த ஊழியத்தில் அவன் கொடுக்கப்பட்டிருக்க தாளாந்தில் அவனிடத்தில் ஒப்பு கொடுத்த காரியத்தில் அவன் ஒடுக்காலும் தவறில்லை, அவன் தவறில்லை. அவன் ஆண்டவருக்கு நேராக ஓடினான், திரும்ப திரும்ப ஓடினான், உலகம் அவனை பிடித்து அமழ்த்தினது, அவன் திரும்ப திரும்ப எழும்பி ஓடினான். பாருங்க நாம என்ன செய்கிறோம், எப்படி இருக்கிறோம், இயேசுவே வாருமனு சொல்லி உற்சாகமாய் கத்துக்கிறோமா இல்லைன்னு சொன்னா, ஆண்டவரே என் வாழ்க்கையை பாருமப்பா நீ கொடுத்த காரியத்தை. அதை விட இன்னும் ஒரு கேள்வி கேளுங்க, ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த காரியம் எங்க, ஆண்டவர் உன்னுடைய வாழ்க்கையில உனக்கென்று கொடுத்திருக்கிற காரியம் எங்க. சில பேர் துளைச்சியே போட்டாங்க பாருங்க, சில பேர் துளைத்துக் கொண்டு இருக்கிறாங்க பாருங்க, சில பேர் சில பேருக்கு என்ன கொடுத்தார் ஆண்டவர் சொல்லியே தெரியாது பாருங்க. ஆசீர்வாதம் இருக்கிறது உண்டு வாழ்க்கையிலே, சும்மா யாரோ பக்கத்தில் இருந்தோம் கொண்டு உனக்கு ஆசீர்வாதம் வந்துட்டு போனா கிடையாது, தேவனின் மீது ஒரு கரம் வைத்தபடினால்தான் உன் வீட்டிலே ஆசீர்வாதம் தங்கி இருக்கு. உன்னோட வாழ்க்கையிலே நீ கொடுத்து உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற காரியங்கள் ஊழியங்கள் எல்லாம் தேவனாலே உனக்கு அருளப்பட்டது, ஆனால் தேவன் வருகிற பொழுது நீ அதுக்கு பதில் கொடுக்க, நான் அதுக்கு பதில் கொடுக்கணும், அதுக்கு நீ கணக்கு ஒப்புவிக்கணும், அதுக்கு நீ கணக்கு கொடுக்கணும், இது உண்மை. அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னார் நல்ல ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன், அவன் தனக்கு கொடுத்த எல்லாவற்றையும் காத்துக்கொண்டான். கடைசி அவன் சொன்னான் நான் தான பழியாக வாழ்க்கப்பட்டு போகிறேன் என்று சொல்லி அவனுடைய ஓட்டத்தை முடித்து அவனுடைய ஊழியத்தை முடித்து அவன் பரிசுத்தவானாக தேவனுக்குள்ளே கடந்துச்சு. நான் சொல்லி நாங்க பார்க்கல, இன்னைக்கு உன்னுடைய வாழ்க்கையிலே உன்னுடைய ஓட்டம் எப்படி இருக்கிறது, உன்னுடைய ஓட்டம் எப்படி இருக்கிறது, உன்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது, தேவன் உனக்கு கொடுத்திருக்கிற காரியங்கள் எப்படி இருக்கிறது, எப்படி வைத்துக் கொண்டு இருக்கிறோம் இல்லைன்னு சொல்லிச்சுன்னா எல்லாரும் கூப்பிடறான்னு சொல்லி இயேசுவே வாரும், இயேசுவே வாரும். இயேசு இதுவரைக்கும் வராம இருக்கிறது ஒருவேளை உனக்கு வாண்டியே எனக்கு வாண்டியே எனக்கு தெரியாது. இயேசு இதுவரைக்கும் வெயிட் பண்ணி கொண்டிருக்கிறது ஒருவேளை நமக்கு வாண்டியே எனக்கு தெரியாது. ஆனா இயேசு வருகிற காலத்தை உன்னாலும் என்னாலும் சொல்லவும் முடியாது. எல்லாரும் தேவன் சமத்துல எழுந்திருப்போம். ஹாலலூயா, 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 ஹாலலூயா. உலகத்திலே நடக்கிற காரியங்கள் இயேசுண்டு வருகையை குறிக்கிறது. உலகத்திலே நடக்கிற காரியங்கள் இயேசுண்டு வருகைக்கு ஆயத்தத்துக்குரிய மணி அடிக்கிறது. ஆனா நாம் ஆயத்தமா, நாம் ஆயத்தமா, நாம் ஆயத்தமா, நாம் ஆயத்தமானதுதான் இந்த நாளில் மிகவும் முக்கியமான கேள்வி. எங்க இந்த கேள்விக்கு நீயும் நானும் தனிப்பட்ட விதத்திலே பதில் கொடுக்க வேண்டும். இயேசு இன்றைக்கு வந்துவிட்டால் உன்னிடத்திலே கொடுக்கப்பட்ட தாளாந்துகள் எல்லாம் நீ தேவனுக்கு கணக்கொப்பிக்க வேண்டும். தேவனுக்கு நீ கணக்கொப்பிக்க வேண்டும். எப்படி இருக்கிறது, எந்த சூழ்நிலை இருக்கிறார், உன் தாளாந்துகள் எப்படி உன் கரத்தில் இருந்து கொண்டு இருக்கிறது, தொலைத்து விட்டாயா, எப்படி இருக்கிறார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நாட்டுக்கு நாடு யுத்தங்களின் செய்திகள் கேட்டிடுதே, இன்று வீட்டுக்கு வீடு பகை எழும்பி பகையினில் முடிகிறது. கலங்கிடாதே, திகைத்திடாதே, கர்த்தரின் வார்த்தை நிறைவேறுது. காலம் இது கடைசி காலம், கர்த்தரின் வருகை நிற்காது, கர்த்தரின் வருகை நிற்காது. அட்டி மரம் துளிர் விட்டது வசந்த காலம், ஆபத்துகள் நெருங்கியது இயேசு வருகையின் நேரம், இயேசு வருகையின் நேரம். கலங்கிடாதே, திகைத்திடாதே, கர்த்தரின் வார்த்தை நிறைவேறுது. கலங்கிடாதே, திகைத்திடாதே, கர்த்தரின் வார்த்தை நிறைவேறுது. காலம் இது கடைசி காலம், கர்த்தரின்
வருகை நிற்காது. அவர் வாக்கு கொடுத்தவர் வந்துதான் ஆவா, அவர் நமக்கு கொடுத்தார், நான் வருவேன், உங்களை கூட்டிக் கொண்டு செல்வேன், நான் இருக்கிற இடத்துல நீங்க இருப்பீங்க என்று சொன்னார் ஆண்டவர். அது மாறாது. ஆனால் இயேசு வருகிற பொழுது நீ எப்படி இருக்கிறாய், நான் எப்படி இருக்கிறேன் என்பதுதான் தேவனுக்கு மிகவும் முக்கியமானது இல்லையா. நாட்டுக்கு நாடு யுத்தங்களின் செய்திகள் கேட்டிடுதே, இன்று வீட்டுக்கு வீடு பகை எழும்பி பகை. அட்டி மரம் துளி கலங்கிடாதே, திகைத்திடாதே, கர்த்தரின் வார்த்தை நிறைவேறுது. கலங்கிடாதே, திகைத்திடாதே, கர்த்தரின் வார்த்தை நிறைவேறுது. காலம் இது கடைசி காலம், கர்த்தரின் இயேசுண்ட வருகை நிற்காது. அவர் வாக்கு கொடுத்த